தேவாதி தேவன் நபத்திலே எழுந்தருளி இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவை தினாலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார், உங்களுடைய வாழ்வில் ஒரு நன்மை செய்வார். எதிர்பார்த்து எத்தனை பேர் ஆமை சொல்லப்படும்? உச்சமார் அல்லேலூயா சொல்ல. இயேசு ஜீவிக்கிறார். The Lord is going to do something good in your life today. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நன்மை உங்களுடைய வாழ்வில் செய்ய போறார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டு. இந்த நாளிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதிக்கவும், இலங்கையிலே திருகோணமலை இருந்து தேவ அன்பின் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் அப்ரோஸ் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். நம் சபைக்கு பல தடவை வந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து வந்திருக்கிறார். எனக்கு அநேக காலமாக அறிமுகமான ஒரு தேவனுடைய மனுஷன். இலங்கையிலும் அமெரிக்க கனடாவும் ஐரோப்பாவிலும் பற்பல உலகின் பற்பல பாகங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை சுகந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து சபைகளிலே ஒரு ஒரு பிரேக் துருவை கொண்டு வரத்தக்கதா கர்த்தர் அவரை பயன்படுத்தி வர்றதை நாம் அறிந்திருக்கிறோம். கேடாவிலும் பற்பல சபைகளிலே தேவன் அவரை மிக வல்லமையாக பயன்படுத்தியிருக்கிறதை நான் அறிவேன். ஆகவே அற்புத அடையாளங்களோடு தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து பலரை கிறிஸ்துவுக்கு நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டு. இன்றைக்கு நம்மத்திலே கர்த்தர் ஊழியத்தை செய்ய வந்தது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே உங்கள் சார்பிலே அருமையான ஊழியக்காரனை நண்பர்கள் கூட நான் வரவேற்க போறேன். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் நான் வரவேற்போம். எல்லோரும் கரையை தட்டி உற்சாகமாய் நான் வரவேற்போம். சந்தோஷம் நீங்க எங்க சபைக்கு வந்தது. ஆடு வந்த ஆள் உங்களை பயப்படுத்த நான் சோதிக்கிறேன்.
ஒரு வாக்கு திட்டத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த வாக்கு திட்டத்தை சொல்லி ஆசீர்வித்து நம் தேசத்து குறிக்கும் கொஞ்சம் காரியத்தை சொல்லி தேவ செய்திக்கு நான் கடந்து வரப்போகிறேன். எடுத்து உபாகம் 1:11
ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஆமென். நீங்க நான் இந்த ஆலயத்தில் புதிதானவரால அடிக்கடி வந்து போக கர்த்தர் கிருபைதறான். நான் பல இடங்கள் பல ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். திறந்த உள்ளத்தோடு சொல்றேன், இங்க வந்த கத்தரனை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. பாஸ்டர் பல வருஷமா எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர்கிட்ட இருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆக நான் ஒரு தகப்பண்ட விட்டு வர்றது போல ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றேன். வயசுல நான் கூட இருக்கலாம், ஆனால் அநேக காரியங்களை கத்தறிந்து என்னுடைய வாழ்க்கையிலும் என் சபையில செய்த எல்லா கருதலும் கத்தனுக்கு ஜெயத்தை கட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணும். எங்களை தவறுகளை சொல்லி எங்களை திருத்தருக்கு ஒரு ஆள் வேண்டும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்துக்கூடாக எங்களோடு பேசுகிறதுல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது நல்லது. சில ஹலலோயா. என்றைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இடபடுவார். ஹலலோயா. சர்வவல்லமுள்ள தேவன் நம்மத்தில் என்ன பிடிச்ச வசனம் உண்டு. இந்த பள்ளிவிடத்தில் இருந்து எழுதியிருக்கு. சொல்லுங்க வாசிங்க. இதுல என்ன எழுதி இருக்கு? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். நான் எப்படி சொல்றேன், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு, இங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நீங்க வசனத்தை விசுவாசித்தால் எந்த வியாதியானதும் இயேசு இப்ப குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த நாள்ல பள்ளத்த கிரிகளை கடைசி காலத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உங்களுக்கு கூட அதை செய்ய இன்னும் வாங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அவை அன்பானவர்களே, ஒரு விடுதல கர்த்தர் தர இருக்கிறார். அதனால கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். கர்த்தருடைய சத்தியத்தை கண்டு நிக்க, கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். கர்த்தருடைய சத்தியத்தை கண்டு இன்னும் உறுதியாக நிக்க, கர்த்தர் குடும்பங்களை தேடுகிறார். சுவிசேஷத்தை சொல்ல. ஆமென். கர்த்தர் சபை ஒன்றை தேடுகிறார். அவருடைய வருகையில அநேகரை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளும்படியா சொல்ல. ஹல்லேலூயா.
உபாகம புத்தகம் 11 அதிகாரம். வாசிப்போம்.
இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
சரி, கவனிக்கணும். சாபம் என்ற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப கஷ்டமும் கசவுமா இருக்கும். ஆனா எங்கள் அறியாத மரபான சாபங்களோடு நம்ம ஒருவரும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி மரபான சாபங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து எல்லா சாபங்களை கர்த்தர் உடைப்பார். இந்த காலையில நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் மரபான சாபங்கள், சாபத்துல சாபம் இருக்கு அல்லது மறைவான சாபம் இருக்கு, எல்லா கட்டுகளும் அல்லது விடுதலையாகி மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். சொல்லுங்கல்லையா, நாம கிறிஸ்தவர்களா இருந்து ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்து தொடர்ந்து பிரச்சனை கஷ்டங்கள் வேதனைகள் மாறி மாறி வர்றேன்னு சொன்னா என்னடா நிம்மதியே இல்லைன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனா கர்த்தர் எல்லா மறைவான கட்டுகள் கர்த்தருடைப்பார். மூன்று காரியம் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று பாவம். பாவம் என்று சொன்னா தேவ கட்டளையை மீறுகிறது பாவம், நியாய பிரமாணங்களை மீறுவது பாவம், அநீதி எல்லாம் பாவம், நன்மை செய்ய தெரிந்து செய்யாவிட்டால் பாவம். அதாவது விசுவாசிக்க வேண்டிய வார்த்தைகளை நாம விசுவாசியாவிட்டா அது எல்லாம் பாவம். இப்படி பட்டியல சொல்லிக் கொண்டு வந்தா நாங்கள் எத்தனையோ காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மத்திலே ஆவியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக எங்களுடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சொல்ல ஹல்லேலூயா. நீங்களுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். சொல்ல ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்குமானால் எங்களுக்குள்ள பாவம் இருக்கார். கர்த்தர் எங்களுடைய இருக்குமானால் எங்களுக்குள்ள சாபம் இருக்கார். கர்த்தர் எங்களுக்கு இருப்பாரானால் சாப வியாதி எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி எங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பார். சொல்ல ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கோம் பலமுறை. அதாவது இரட்டிப்பான ஒரு முதலாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இரண்டாவது இரட்டிப்பான ஆசீர்வாதம், 10 மடங்கான ஆசீர்வாதம், ஈசாக்கு விதவை தான் அது 100 மடங்கான ஆசீர்வாதம், இப்ப நாங்க 1 உபாகம் 1:11 1000 மடங்கு ஆசீர்வாதம். அதை விட நாங்க பார்த்தா ரெபேக்காள நீ கோடாக்கோடி ஆய்ப்பெறுவாய், கோடாக்கோடி ஆய்ப்பெறுவாய் ஆசீர்வாதம். அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நிறைய வேதத்தில் இருக்கு. ஆனால் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பப்பட வேண்டுமானால் எஸ் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எப்படி இருக்கணும் முதலாவது பாருங்க. ஒரு பாத்திரத்துல எஸ் சுத்தமான நீர் நிரப்பப்பட வேண்டுமானால் பாத்திரம் எப்படி இருக்கணும் ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் கேள்வி கேட்கறா, என்ன மாதிரி இருக்கணும்? சரி, முதல் வெறுமையா இருக்கும். எங்களோட பாத்திரம் பெருமையாக காணப்பட்டால், அதாவது சுத்தமாகவும் பெருமையாகவும் காணப்பட்டால் தேவன் தம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவார். நாம ஏதோ ஒரு காரியம் உள்ள வச்சுக்கொண்டு நிரப்புங்க நிரப்புங்க முடியாது. அதெல்லாம் கவுக்கப்பட்டு ஊத்தப்பட்டு கழுவுப்பட்டு சுத்தமா இருக்க வேண்டும். அடுத்த நேரம் சொல்றேன், திறந்து காணப்பட வேண்டும். இது கவுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது. பந்தயம்படி என்ன யாரும் திருத்தலாண்டா திருத்தவே இல்லாது. அது கவுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது, திறந்த பாத்திரமா. தேவடைய சமூகம், இப்ப கத்துடைய சமூகத்துல நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறேன். கத்தர் சர்வ வல்லம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் நிக்க அவருடைய ரத்தத்தினால கழுவுப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு ஆழமான நிச்சயம் எங்களுக்கு வேண்டும். சொல்லுங்க ஆமேன். அப்புறம் கொஞ்சம் தைரியமா நிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆண்டவரே என்ன இறங்கும் என்னுடைய காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னா கர்த்தர் மகா இரக்கத்தின் சர்வல்லமுள்ள தேவன், அவர் எங்களுக்காக இறங்குவார். ஆகவே வெளியில் இருக்கிற எல்லாம் கழுவப்பட்டு துப்புரவு எடுக்கப்பட வேண்டும். ஆகவே எங்களுடைய உள்ளம் துப்புரப்பட வேண்டுமானால் எங்களை கழுவக்கூடிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான்.
வசன ஹலலுயா. ஆண்டவர் அந்த வசனத்தை அனுப்பி எங்களை சுத்திகரித்து, தம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி, தம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் சொன்ன ஹலலுயா. ஆகவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்மத்தில் வைக்க விரும்புகிறார். சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பங்கு. ஆகவே சாபம் என்று சொல்றது, நான் பார்க்கிறேன், நான் படித்த அளவில் எனக்கு கிட்டத்தட்ட நாலு வழிகளிலே மனிதர்களுக்குள்ளே சாபம் வருகிறது. அப்ப பாவம் என்றா தேவ கட்டளையை மீறுவது பாவம், அநீதி எல்லாம் பாவம், மனச்சாட்சிக்கு விரோதமாய் செய்யறது எல்லாம் பாவம், அதாவது நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாவிட்டால் பாவம், விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். இப்படி பட்டியலை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனா சாபம் என்றா வேதத்தில் சொல்லியிருக்க, ஒரு மனிதனுடைய, அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு ஏதுவான பாவம் ரெண்டா பிரிச்சிருக்கு வேதாவத்திலும், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். இது ஒரு பைபிள் ஸ்டடியாக போனாலும் இதுக்கு பின்னணியில கத்தர் பெரிய விடுதலை தருவார். நான் இப்ப உங்களோட கிட்ட வியாதி உள்ளவங்க வாங்க, நீங்க வர இல்ல, எனக்கு தெரியும் பலர் வியாதியோடு இருக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வெக்கம், உங்களுக்கு வர்றதுக்கு பயம். அப்ப டாக்டருக்கு முன்னால நாங்க போய் மரண பல காரியங்களை நாம செய்யறோம். தேவ சமூகத்தில் அந்த விசுவாசம் நமக்கு இல்லை, கத்தர் நம்மத்திலே கிரியை செய்யறான்றது அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை. அதனாலதான் இனி வரப்போற நாட்கள்ல கத்தர் பலத்த தீர்க்க தரிசன வல்லமையோடு, பலத்த வல்லமை வரங்களோடு நம்மத்தில் இடைபெட போகிறார். சொல்லுங்க ஹலலுயா. அனனியாவே சப்பரியால் சொல்றதுல பேதுரு செலவுகள் எல்லாம் நடுங்கினான். காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் பெரிதா இருந்தது. ஹலலுயா. ஆகவே கண்பான கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் வேதனை, பல காரியங்கள். இலங்கையில எல்லா யுத்தமும் முடிந்து அமைதியா இருக்க நேரத்தில் நான் கனடால இருக்க கேள்விப்படுறேன், திடீரென்று கிரீஸ் பூசப்பட்ட மனிதர்களாம், அதாவது மர்ம மனிதர்கள் போல வந்து அநேக பெண்களுடைய மார்புகளை வெட்டி இன்னும் பல விதமான ரத்தம் குடிக்கிற காரியங்களை சரினா நம்ப முடியல எனக்கு. என்னடா இப்படி ஒரு காரியம்? அதை பார்த்தா அது படம் வாய்ந்த ஒரு பின்னணியில அங்கு சில ராணுவர்கள் இருக்கிறதாக கேள்விப்பட்டு, அதனால மக்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப ஊர் காக்கிற பட அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்க காக்கிறவனையும் பிடிச்சிட்டு போறான். இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் பல காரியம் நடக்காது. நோர்வே நாட்டில் திடீர்னு ஒரு மனிதன் போய் பலரை சுட்டுக்கொலை செய்து விட்டான், பல பம் எல்லாம் வச்சான். அது ஆச்சரியம். ஒருவன் போய் அவ்வளவு பேரை செய்து அந்த பட்டணத்தைய தேசத்துக்கு களங்கம் விளைவித்து விட்டான். அதே மாதிரி லண்டன்ல திடீர்னு பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் நாம கத்தருக்குள்ள மாள, தேவ பிரசனத்துக்குள்ள மாள, கத்தரங்களை கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக இருக்கிறவன் என்னவாம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் என்னவாம் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமாக்க, இன்னும் நீதி செய்ய இருக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வசனத்தை நீங்க தயார் செய்து கவனமா கேட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். நான் வந்தேன்னு எனக்கு தெரியும், கர்த்தர் என்னுடைய உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வதாக கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். எனக்கு தான் தெரியும் அது என்ன செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. என்ன தேவ சமூகத்தில் ஏதாவது ஒரு நன்மையை கட்டாயமானவர் செய்வார். விரும்பியாய் வந்து விரும்பியாய் போக கத்துடைய ஆவியானவர் விடமாட்டார். எல்லா கட்சிகளையும் விடலாக்கி டெலிவரன்ஸ் ஆகி சமாதானமாக சந்தோஷமாக வாழ கத்திரங்களை பலன் தருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப சாபங்கள் கூட முதலாவது எப்படி வந்தது என்று சொன்ன ஆதியாகம புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எஸ் மூன்றாம் அதிகாரம் 17 18 19 வசனத்தை வாசிங்க.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
சரி, கவனிக்கோடும். இது தேவனுடைய கோபத்தின் மூலமாக வருகிற சாம பூமிக்கு. இன்னைக்கு நீங்க கேட்கிற செய்தியின் சாரம் என்னவென்றால், சாபத்தை முறிக்கிறது எப்படி, சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி. அதனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்க விரும்புகிறார். நான் இந்த சாப காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்த பொழுது சாபத்தில் ரெண்டு காரியங்களை நான் கண்டுபிடித்தேன். ஒன்று சாபம், அது நாலு வழியில வர்றத நான் மேல்வட்டமா உங்களுக்கு கதைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இரண்டாவது மறைவான சாபங்கள், எங்களுக்கு தெரியாது, ஆனா சாபங்கள் தொடர்ந்து வருகிறது. சாபம் என்றால் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை அவன் செய்கிற கொடுமையால் அவன் நிமித்தம் அவனையும் அவன் பிள்ளைகளையும் அவன் பேர பிள்ளைகளையும் கூட்டு பிள்ளைகளையும் மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் சாபங்கள் வருகிறது. ஆகவே அன்பரோட இதனால எங்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல எங்களுடைய முப்பிதாக்கள் செய்த பாவங்கள் எங்களை தாக்குறதற்கான வழிவாசல்கள் உண்டு என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் ஆழமான ஒரு பாவறிக்கையோடு கூட பிசாசன் ராஜ்யங்களை அழிக்கின்ற கர்த்தருடைய நாமத்தோடு கூட சேத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் பயங்கரமான வியாதிகள், அதனால்தான் தேசத்தில் பயங்கரமான தீவனிடத்திலிருந்து சாபங்கள் வருகிறது. காரணமே அவர் சாபத்தை தந்து மனிதனை கொல்லவர் அல்ல, காரணம் மனிதன் செய்ய வேண்டியதை செய்யாமல் சொன்னதுக்கு கீழ்படியாதபடியினால் இருவிடத்திலிருந்து சாபம் கத்தரதை அனுமதிக்கிறான். அவன் பெற வேண்டிய ஆசீர்வாதம் பெறாவிட்டா இருளுக்குள்ளதான். ஆகவே கத்தர் இன்றைக்கு உன் விளக்கை ஏற்றுவார், கத்தர் உன் இருளை காண்பித்து அதை வெளிச்சமாக மாற்றுவான். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேரோட ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புறீங்க? சொல்லுங்க ஹலலுயா. ஆகவே இந்த வசனம் கவனமாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த நாட்கள் பிரசங்க டைம்ல தான் எல்லாருக்கும் நித்திரை வரும், பிரசங்க டைம்ல தான் எங்களுக்கு பல விதமான சோர்வுகள் வரும். பிரசங்க எப்படி முடியும் என்னதுக்கு வந்து ஒரு புண்ணியம் இல்லை. ஆகவே ஆவியானவர் நம்மத்தில் பேசுவாரானால், பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இடுபடுவானால் எங்களுக்கு தூக்கம் வராது, எங்களுக்கு கேட்க கேட்க மகிழ்ச்சி உண்டாகும், கேட்க கேட்க ஆவியிலே அனல் உண்டாகும். சில ஹலலுயா. நான் சுருக்கமா தான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் மன்றாட விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு டெலிவரன்ஸை எங்க வாழ்க்கையில தருவார், எங்க குடும்பத்தில தருவார், எங்க ஊழியத்திலே தருவார். சொல்லுங்க ஆமென். அப்ப இந்த வசனத்தின்படி பூமியானது நல்ல விளைச்சலத்தான் இருந்தது, நல்ல கனி கொடுத்தது, நல்ல காரியம். ஒரு மனிதன் ஆதி மனிதன் செய்த பாவத்தினால அது கீழ்படியாதபடியினால் அது சாபம் அழைத்தது, சாப காரியம் முழுவதும் காரியங்களும் அழைத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இறைவன் இதை அனுமதிக்கிறார். கீழ்ப்படியாவிட்டால், சத்தியத்தை கீழ்ப்படியாவிட்டால் பலவிதமான போராட்டங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி வரும். தேவ பிள்ளையே, நீதி நிமித்தம் வருகிற துன்பங்களுக்கு எங்களுக்கு வர்ற சவால்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு துணை நிற்பார். சொல்லுங்க ஆமே. எங்களுடைய பாவத்தை நிமித்தம் அல்லது மறைவான சாபங்கள் நிமித்தம் வருகிற காரியத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் துணை நிற்க மாட்டார். நாங்களே அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே உண்மையாய் திரும்புவானால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் பெரிதான வெற்றியை கொண்டு வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு உதாரணத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எண்ணாம புத்தகம் 12 அதிகாரம் எஸ் 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். எண்ணாகவும் இப்ப நான் 1 சொல்ற சப்ஜெக்ட் காரணம் என்னன்னா இறைவனிடத்திலிருந்து சாபங்கள் வருகிறதாம். அதைத்தான் இப்பொழுது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்.
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி.
பாருங்க, இது வந்து மோசேஸுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். மோசேஸ் ஆண்டவுடைய ஊழியக்காரன், தேவண்ட மனுஷன், கவனிக்கப்படும். நாம நல்லா உடுத்திருக்கலாம், நல்லா காசு பணம் எல்லாம் இருக்கலாம், நல்ல மாதிரி இருக்கலாம், ஆனால் எங்களை அறியாதபடி பிசாசனுடைய தாக்கங்கள், எங்களை அறியாதபடி வீழ்ச்சிகள், எங்களை அறியாதபடி சொர்வுகள், எங்களை அறியாதபடி வியாதிகள் எல்லாம் நாங்கள் தடுமாறி சோர்ந்து புகாந்தபடி இன்றைக்கு கர்த்தர் எல்லா சாப கட்டுகளையும் முறிப்பதாக சொல்லியிருக்கிறார். நீங்க இதை கவனமா கேட்டா, இப்படி ஏதாவது இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தருடைய வசனம் ஒரு கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கிறது போல கர்த்தருக்கு முன்பதாக நின்ற இன்றைக்கு எங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்கிற நேரத்தில், ஒத்துக்கொள்ளுகிற நேரத்தில் ஒரு பெரிய விடுதலையை நம் வாழ்க்கையிலே தருவார். சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா. கூட்டமயம் வித்தியாசமா இருந்தாலும் ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. ஆமே. சரி வாசிங்க.
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ.
பாருங்க, அவர் சொல்ற நம்ம மோசேஸ் மட்டும்தான பேசினார்,
எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்.
ஆண்டவர் ரெக்கமெண்டேஷன், ஆண்டவர் கரெக்டர் சர்டிபிகேட் வித்தியாசம். நாம நினைக்கிறது எங்க கற்பனையில எங்க வாயில வந்தான் பேசுறது, அது மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கடைசி நாட்கள நியாயத்தை போல அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல ஆவியானவனை கேவுகிறான். கத்தருக்கு சுவிசேஷ கூட்டம் கொஞ்சம் வித்தியாசம். ஆகவே நான் என்ன சொல்லுன்னு சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற மறைவான காரியங்களை கத்த கிளி பண்ணி நல்லா பனிஷ் பண்ணி எங்களை தேற்றி ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். சொல்ல ஹலலூயா. எல்லாரையும் விட தேர்ந்தவர்களாக, எல்லாரையும் விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம நமது குடும்பம், நமது வாழ்வு, நமது சபை காணப்பட கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஆமென். அவ அன்பானவர்களே, அவன் பாருங்க, அவனோட திருமணத்துக்கான காரியத்தை அது அவனோட சொந்த பிரச்சனை, கத்தரும் அவர். ஆனா இப்படி என்னத்துல இந்த மாதிரி கல்யாணம் முடிப்பானா, இந்த மாதிரி என்று சொல்லி முறுமுறுத்தப்படினால் தேவன் அதை கேட்டார், தேவன் அதை கவனித்து கேட்டாராம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம கேட்கிற கதை எல்லாம் நாம நினைக்கிறோம் எங்களுக்கு தான் கேட்குது, ஆனால் கத்தரதை கேட்கிறார். ஹல்லேலூயா. பிசாசும் கேட்குது, கத்தரும் கேட்கிறார். ஆகவே கர்மர்களே, கத்தரதை கேட்ட பொழுது அவருக்கு ரொம்ப வேதனை உண்டாயிருக்க வேண்டும். வாசிப்போம்.
மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தர் நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவருடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன்.
இப்ப பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவன் சாந்த குணம் உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லி என்ன சொல்றான் கர்த்தர், வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியா இருக்க கண்டான்.
பாருங்க, இப்படி ஒரு குஷ்டரோகியா இவன் மாறிவிட்டார். இது தேவனிடத்தில் வந்த அவருடைய கோபத்தினால் வந்த ஒரு சாபம். அந்த சாபம் அவள் வியாதிப்பட்டு போனாள். கடைசியில மோசஸ் தான் அழுது மண்டாடி ஜெபிச்சு அவள் சுகமடைந்தாள். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கண்பர்களே, ஆண்டவர் ஒரு மனிதர், அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் சார்ந்த குணம் உள்ளவன், வீட்டுக்கெல்லாம் உண்மை உள்ளவன், அவனின் சாயலை காண்கிறான் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்க. நாம அதாவது அவங்க போய் அவளை பத்தி குறையெல்லாம் குற்றங்கள்லாம் சொல்ல கத்திரதை அங்கீகரிக்கவில்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. சத்தத்துக்கான ஹலலூயா. உங்களுடைய சிந்தனைக்கு ஆண்டவர் செயல்பாட்டுக்கு இடம் கொடுப்பாராக. ஆமென். நான் இதுல இருந்து விடுதலை பெற கர்த்தனுக்கு உதவி செய்தார். அதையும் சுருக்கமா என்னுடைய காரியத்தில் சொல்லாமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ தாசர்களுக்கு விரோதமா நீங்க துணிகரமா பேசுறீங்க, அல்லது நாங்க துணிகரமா பேசுறோம், எங்களையும் அறியாமலே ஒரு மறைவான சாபம் எங்களில் தொடர்கிறது. எங்களுக்கு விபச்சாரம் செய்தா பாவம், பேச்சுத்தனம் செய்தா பாவம் எல்லாம் தெரியுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் சாந்த குணம் உள்ளவன், இவன் உண்மை உள்ளவன், என் சாயலை காண்கிறான் ஆண்டவர் சொல்லக்கொள்ள. நாம அவனை போய் அதை இதன்னு சொல்லி அப்படி சொன்ன, இவன் எங்கேயோ போய் கல்யாணம் முடிச்சுட்டானே என்றாலே இவங்க சொன்னதுனால இவனுக்கு என்ன நடந்ததாம், சம்பந்த பெண் குஷ்டமோக, அவ்வளவு பயங்கரமான ஒரு குஷ்டரோக வியாதி அவளை தாக்கினது. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் நாமை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாம், வரப்போற நாட்கள்ல கர்த்தர் வல்லம வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆமை சத்தத்தை காணல பாருங்க. ஆண்டவராக எங்களை நிரப்ப வேண்டுமானால் வரங்களில் நான் பார்த்திருக்கிற 9 வரங்களும் அதில் 5 வரங்கள் ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், தீர்க்க தரிசன வசனம், அந்நிய பாச பேசுதல், பாசை வியாக்கியானம் பண்ணுகிற அத்தனை காரியமும் எங்கள் நாவிலிருந்து வருகிறது. அதனால்தான் எசையா ஏசையா அல்ல ஐயாண்டவரே, நான் அசுத்த உதவுள்ள மனிதன் என்று சொன்னதுல ஒரு குரட்டான ஒரு நெருப்பு தணலை கொண்டு வந்த நாவல ஒரு தேவதூதன் சுட்டது போல அவன் உணர்ந்து அவன் தன்னை அறிக்கை செய்தான். கத்தருக்குள் அருமையோட நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். ஹலலூயா. ராஜாதி ராஜன். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் ராஜாதி ராஜன். நான் அவருடைய சர்வவல்லமுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். நீங்க அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகளும் அவருடைய ஊழியக்காரனமா இருக்கிறீங்க. ஆமே. இந்த உறவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தைரியமா சொன்னா பிசாசு நடக்கும். ஹலலூயா. தேவன் ஆதி அப்போஸ்தல சபையில் இருந்த அதே வல்லமை வரங்களை இப்பொழுது கடைசி நாட்களில் சபைகளில் ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆமே. நம் மேல கத்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஹலலூயா. ஆகவே கண்பானவர்களே, அந்த காரியத்தை அவன் சொன்ன பாடு அவன் ரொம்ப எல்லாரும் வேதனைப்பட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஆகவே தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கு விரோதமா நம்ம பேசுறத நிப்பாட வேண்டும். நான் சொல்லட, மற்றவனை குற்றவாளியா நியாயிக்க நீ யார்? உன்னை ஜட்ஜா நியமிச்சிருக்காங்களா? இல்லாட்டி அவனை குற்றவாளியா நியமிக்கிறது? மற்றவனை நம்ம குற்றவாளியா நீங்க? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் குற்றம் செய்த நேரா போய் சொல்லு, ஐயா நீங்க இப்படி எல்லாம் குற்றம் செய்றீங்க, இப்படி எல்லாம் செய்ய எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு சொல்லு. அவர் கேட்க என்ன வச்சுக்கிறாங்க? இன்னும் ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு போய் சொல்லு. அதே மாதிரி கேட்கறேன்னு வச்சுக்கணும், சபைக்கு சொல்லு, ஆளை விட்டு விலகி இல்லாட்டி ஆளை விளக்கு. இதைத்தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. இதை விட்டு கூட நாங்கள் நம்மடிச்சு இத்தானுடைய அறிய தருவது என்னவென்றால், இன்னொருடைய மகள் இந்தா இப்படி சொன்ன உனக்கு பின்னால பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்கு, பூட்ட பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீ விதைக்கிற, நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், மூன்றாம் நாளாம் தலைமுறை மட்டும் சாபங்கள் வராதபடி காக்க வேண்டுமானால், நாம கத்துற பிள்ளையா இருந்து ஜபிக்கிறது நல்லது, அவனுக்காக மண்டாடுறது நல்லது, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெர்மனுகள் சொன்னாரே ஒழிய வேற என்ன ஆசீர்வதியுங்கள், ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுவா. இப்படி நாம செய்யாத ஒரு குற்றம் எங்களுக்குள்ள ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தினால், தயசை நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர், கத்தர் இந்த சாபங்களை உடைப்பார். நான் போன முறையும் சொல்லியிருக்கேன், ஒருவரை எந்த வாழ்க்கையில நான் ஒரு ஊழிய கண்ணுக்கு உரமா பேசியிருக்கேன், ஊழிய கண்ணுக்கு உரமா பிரசங்கித்திருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா இடையில போயிட்டு அவர் பிரசங்கம் முடிஞ்சோடனே அவர் பிரசங்கம் பண்ணுவார். மரியாளுடைய வீட்டில் இயேசு போன பொழுது மாத்தாலும் அங்க இருந்தால் லாசர கணையில, ஆனா இயேசு குறித்து எவ்வளவு பேர் கெட்ட பேரா சொல்லிருப்பான். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண கேட்டிருந்தது. எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அம்பரோஸ் இவர் வர்றாரு இந்த சப்ஜெக்ட், இதுதான் வழி இதுதான் வழி, எனக்கு சில வசனங்கள் எடுத்து காட்டுவான். நான் போய் பிரசங்கம் பண்ணக்குள்ள சொல்லுவேன், வரக்குள்ள கத்தருக்கு சூத்திரம், தேவனுக்கு மயம் உண்டாவதாக, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் இந்த ஒரு ஸ்திரி வந்து அங்கு தொட்டு தொட வசனம் என்ன தொடாத, நான் இன்னும் பர்றதுக்கு போகல, ஆனா அன்பான சீசன் தோம அவன் சந்தேகப்பட்டவன கூட என்னை தொட்டுப்பான், விரல வைத்துப்பான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஆண்டவர் கொஞ்சத்துக்கு தூரமான சீசர்களுக்கு தான், சீசியலுக்கல்ல, சீசர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தாலும் இப்படி போடும். எங்களோட சனம் என்ன தெரியுமா? ரெண்டு பேர் சொன்னதுக்கும் ஆமையு சொல்லும், ரெண்டு பேர் சொன்னதுக்கும் காய் கட்டும். எங்களுக்கு தான் தெரியுது பிரசங்கத்தில் ஆலையால் சண்டை போட்டது. இப்படி எல்லாம் நான் போய் வந்த பாதையில் உங்களுக்கு சொல்றேன். ஏனண்டா, நாம செழிப்பா இருக்க வேண்டும். ஹலலூயா. ஒரு நாள் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயில, அது உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஆண்டுகள் ஒரு குற்றம் பைபிளோட தான் பிடிப்படும், ஒரு குற்றமும் இல்லாம ரெண்டு ஆண்டுகள் என்ன கொண்டு போய் சிறையில வச்சான், பூசா சிறையில. அங்க 9 நாட்கள் இருட்டறையில் இருந்திருக்கிறேன், 2 ஆண்டுகள் ஜெயில இருந்து. ஆண்டவட்ட முதல் போன ஒரு மாசம் ஆண்டவரே ஏன் என்னை கைசு, ஊழியக்காரன் அல்லவா, என்ன திறமை எல்லாம் வச்சு ஆண்டவட சொல்ல வழிகிறேன், இப்படி இருந்தா அப்படி இருந்தா மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு ஊழியம் ஊழியம் ஓடி வந்தேன், என்ன மனைவி சுகம் இல்லாம இருக்க நேரத்திலும் உங்களுடைய ஊழியத்துக்கு வந்த அகதி முகம்ல நான் பிரசங்கிச்சேன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி நடத்த வேண்டும், இனி ஏன் கைசு, நான் ஒரு இயக்கம் இல்ல ஒன்றுமில்லையே, உங்களுடைய ஊழியக்காரன் ஏன் ஆண்டவரே அழுதி ஜபிச்சவங்களா. நான் சொன்னேன், இல்ல பாவத்தை அறிக்கை சேர்த்தனே, பூசா ஜெயில ராணுவ ஜெயில அழுதி ஜபிக்கு ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் அறிக்கை செய்ய வீர என்ன பாவம் ஆண்டவர் இருக்கே. நான் கேட்டபொழுது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு காரியம், நீ உன் ஊழியக்காரன், உன் அன்பான நேசிக்கிற அந்த மனுஷன் எப்படி இருக்கிறது, அவனுக்கு ஒரு மணி ஆண்டவர் பேச, அவனுக்கு ஒரு மணி பிரசங்க முடியும், ஆனா பிரசங்க மணி ஆக்களுக்கு தெரியாது, குறிக்கப்பட்ட ஒரு கிரௌடுக்கு தான் தெரியும். ஆகவே அவருக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அந்த ஊழியக்காரன் சொன்னார், பஸ் அம்ரோஸ் எல்லாம் நல்ல டேலண்டட் நல்லா கட்டிக்காரன், ஏண்டா இந்த மொட்டை கத்தியால வெட்டுறீங்க ரெண்டு கூட அழுது தூக்கப்பட்டார். அப்ப நான் ரொம்ப வேதனைப்பட்ட மாச, நீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு உடுப்பு கழுவணுமா, தண்ணியில் திறவணுமா, வேலை செய்யணுமா, காரை கழுவணுமா, என்ன சொல்லுங்க, நாம செய்வோம். நாம சொல்ல எங்க புளியங்களை எல்லாம் கூப்பிடுங்க, மத்தாக்களை எல்லாம் தள்ளி வைங்க சொன்னது. அப்ப அவர் சொன்னார், ரொம்ப அன்பான மனுஷன், தாழ்மையான மனுஷன். நான் அப்படி பேசுறேன், நீதியை செய்யறேன். அவரை திருத்திரைக்கு கத்தரை அனுப்பியிருக்கிற ஆயுதம் அவருக்கு நாம் இப்படிதான் சொல்லி நாம திருத்துவோம் எண்ணத்துல நாம பேசினது. ஆனா அம்ரோசே மத்தவன குற்றவாளியா நேர்ந்துகள் யார்? முதல் உன் கண்ணில் இருக்க துரும்ப எடுத்து மத்தவன் இப்படி வேத வசனம் சொல்லக்கொள்ள ரொம்ப பயமா இருந்தது. அன்றைக்கு ஜெயில இருந்து யோசிச்சன், ஆண்டவரே இவருக்கு விரோதமா மனஸ்தாபப்பட பேசினது உண்மை. எண்டைக்காவது நான் ஜெயில உயிரோடு தப்பி போவேனானால் உயிரோடு விட்டா அந்த மனுஷன் காலில் போய் விழுந்து நான் மன்னிப்பு கப்பன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து கடைசியில் ஊழியங்களை செய்ய எனக்கு தெரியும். நான் ஜெயிலில் போனது ஆண்டவர் என்ன அங்க அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல 9 பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவரை கிருபை கொடுத்தார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப கூட பெரிய சர்ச் வச்சு கர்த்தரவர்களை வல்லமையா நடத்துறார்கள். பல இடங்கள்ல பல வெளியூர்ல இருந்தாலும் என்ன கூப்பிடுறாங்க. இது கர்த்தர் கொடுத்த ஊழிய திட்டம். ஆனா என்னுடைய மனச்சாட்சிக்கு இந்த காரியம் ஒரு பெரிய தவறா இருந்து இப்ப சொல்றேன் கேளுங்க. சுருக்கமா சொல்றேன், குறிக்கப்பட்ட இலங்கையில் அந்த பட்டணத்துக்கு போனேன். 15 பேரோட போனேன். யுத்தம் ஆரம்பிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வர முடியல. சுவிசேஷனோட போயிருக்கேன். கூட்டம் வைக்க எல்லாம் கூட்டம் வந்தா வீட்டை போக முடியல. போயிட்டு இடமிடமா கடந்து நடந்து நடந்து பிரயாணம் பள்ளி கிராமங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி கொண்டு போறோம். குறிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்த பொழுது பாட்டு சத்தம் கேக்குது. நல்ல வல்லமையான துதி பாடல் ஒரு ஆலயம் ஆசீர்வாதமா தெரியுது. அப்ப நான் எங்களை சொல்லி பாட்டெல்லாம் கேட்குது. இதுல நம்ம கல் இருக்காங்க பூரணத்துல. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது எந்த பாஸ்டர் நான் ஏசனோ அந்த பாஸ்டர் சர்ச் அவர் குடும்பமாய் எல்லாரும் இருந்து அவங்களை ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த சத்தத்தை கேட்டபொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். எத்தனை பேர் கேட்க விரும்பம் கையெழுத்து காட்டுங்க. நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மனுஷன் விரும்ப பேசிருக்கிற தேவன் நீ சொன்ன நீ காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். போயிட்டு மன்னிப்புகள் அப்ப பாக்குறேன். நான் போக்குள்ள எனக்கு பிசாசு சொல்லுது அமரஸ் நீ எவ்வளவு டேலண்டா கை வச்சோன்னே பெய்ய ஓடுது நோய் நீங்குது எத்தனை பேர் பம்பரம் நான் விழுந்து அவர் கொண்டு எழுப்பியிருக்க இது என்ன கிடைச்சேன் போயும் போயும் அந்த பாஸ்டர் போய் காலில் விழுது. அதுவும் இவ்வளவு சனத்துக்கு முன்னாள் பப்ளிக் ஒன்று கொஞ்சம் வெக்கமில்லை. யாரு யாரு அந்த இடத்துல நீ பிடிபட்ட வேற காரியம் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தான் நான் பிடிச்சிருக்க அதுதானே பார்த்தேன். அதானே ரெண்டு திருப்பி நான் யோசிச்சேன். திருப்பி ஆவியானவர் சொல்றார் காதெல்லாம் ஹீட் ஆகிற மாதிரி அம்ரோஸ் சொன்னதே சரி. மரபான சாபுகளை தொடரக்கூடாது. அவன் தேவனுடைய தாசன். அவனுக்கு ரொம்ப நீ பேசினது பல போ அப்படியா சரியான போக்குள்ள பிசாசு சொல்லி பைத்தி மாதிரி போவ போய் போய் காணல விடல சரி போயிட்டு நான் பாவம் செய்திருந்தால் உங்களுக்கு விரோதமாக பேசி இருந்தால் மன்னிங்க பேசி இருந்தால் பேசினு சொல்ல மன்னிப்பு கேட்கறதுல ஒரு ஃபேஷன். அவ நான் இப்போ ஆண்டவர் சொன்னார் புலவற்ற நீக்கம் போன்ற பிறகு நான் பதி என்னடா சும்மா போய் மன்னிப்பு பாஸ்டர் நான் செய்த புள்ள மன்னிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் அம்ரோஸ் ரெண்டு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினார். நீ தாழ்த்துறது ஒரு மனுஷன் காலில் விடுறது நினைக்காத. நீ தாழ்த்துறது சட்டம் பயிலோ ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு விரோதமா செய்தா அவன்கிட்ட போய் மன்னிப்பு காட்டாய். வசனத்துக்கு தான் நீ கீழ்படுகிறா ஒழிய ஆளுக்கல்ல என்ற ஒரு வெளிப்பாடு வந்ததுதான். ஓடி போன ஏன் ஓடணும் சொல்லுங்க. இடையில பிசாசு வேற ஏதாவது சொல்ல ஓடி போய் காலில் விடுங்க. இப்பயே மறக்க முடியாது. 15 பேர் மத்தாங்க எல்லாரும் என்ன இந்த மனுஷன் வந்து காலில் சொல்லி நான் என்ன பாஸ்டர் காலில் இறங்கி பிடிச்சேன் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க பாஸ்டர் ஏன் ஒன்னும் மன்னிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்களை உறவு எல்லாம் பேசியிருக்கேன் காரியங்களை நான் வேணா மன்னிச்சு கொண்டு பேசலாம் இப்படியெல்லாம் அநியாயமா பேசியிருக்கேன். அப்ப அவர் கட்டி பிடிச்சோனாடே இத்தனை பேர் என்ன பத்தி எல்லாம் பேசி எவ்வளவு நீ ஒன்றுமே செய்யலையே என்ன பத்தி ஒன்றும் பேசினா இல்லையே இல்லையா நீங்க பேசியிருக்கேன் மனைவி நினைச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்து நான் அறிக்கை பண்ணேன். அவர் கட்டி பிடிச்சு சொன்னார் அம்பரோஸ் நான் தான் உன்னிட மன்னிப்பு கேட்கணும். உன் மனைவி பிள்ளைகள் கஷ்டப்படுறதுல நீ ஜெயிலில் இருக்கிறதுல வரவு பெறதுல உனக்கு 3 தரம் காணிக்க கொடுத்து அனுப்புறாவா ஒவ்வொருவனும் வந்து சொல்றான் அங்க சிறிமாபுரம் இருக்கு அங்க ஆமி இருக்கு கேம்ப் இருக்கு போகிறான் திருப்பி கொண்டு வந்து தந்துடான். அது எனக்கு துக்கம் என்னதான் நீ தான் அடிச்சு நான் சொல்ல என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க அது என்ன ஆண்டவர் போஷிச்சாருன்னு சொன்னான். அவர் கூப்பிட்டு என்னை வச்சு சொன்னார் இந்த சபைக்கு ஒரு நல்ல ஒளியக்காரன் தேவை எனக்கு பிறகு சரியான டைம்ல கத்தொண்ண குழந்தைகள் மாமரோஸ் நல்ல சாப்பாடு இருந்தார். நான் அவட்ட சொன்னேன் பாஸ்டர் டெம்பரரியும் காட்டி ஐயா நான் ஊர் ஊரா சுவிசேஷம் சொல்றாள் கிராம கிராம வீடு வீடா போகணும் என்னை நீங்க ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அண்டிலிருந்து அவர் எனக்கு சொன்னார், இந்த டம்பரை நீ கொண்டு போய் அடிக்கிற இடம் எல்லாம் கத்துற நாமப்படும், நீ அடிக்கிற இதுல பேயோடும். ஒரு முறை எனக்கு ரத்தம் கூட வடிஞ்சிரு, அப்படி கடும் ட்ரைனிங் எல்லாம் இருந்தேன். அவர் என்ன ஆசீர்வதிச்சு அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படியே நாங்க குளிக்க போய் சேர்த்த பூசணி கதையா இருக்கும். அவரை விட வெளியே ஆண்டு இருப்பாங்கட்டும். நாம எங்களை வேலை பாக்குறதுனால மறுவான சாபங்கள் இருந்து நாங்க விடுதலை ஆக்க முடியும். சொல்லுங்க ஆமென். இது ஒரு பெரிய காரியத்தை நான் காட்டிதரேன். யாத்திரா புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வாசிக்கலாம். 20:4 வாசிங்க. யாத்திரா புத்தகம் 20. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி, சாபங்கள் எப்படி வருகிறது, அதை எப்படி நாங்க உடைக்கலாம் என்ற காரியத்தை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம்.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தியாகிலும்
யாதொரு விக்கிரத்தியாகிலும்
நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
பாருங்க, 3-4 தலைமுறை மட்டும் பிள்ளைகளுடைய காரியத்தை விசாரிக்கிறவர். பிள்ளைக்கு நான் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஜெபிச்சோம். என்ன ரெண்டு சொன்ன, ஒன்று உன் சந்ததி மேல நாபியையும் உன் சந்தனத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நான் இங்க வர்றதுக்கு முன்பதாக என்னுடைய மகளுக்கு நீண்ட நாட்கள் திருமணம் நடக்கிற நேற்று சொன்னேன். ஆண்டு ஒரு நல்ல மருமன், ஒரு பாஸ்டர மருமனா தந்தார். ரெண்டு மருமகனும் ஒருவன் டேலண்டடான ஒரு தீர்க்க தரிசி, இன்னொருவன் நல்ல சர்ச் மேய்ப்பன். பாண்டுகள் வன்னி பிரதேசங்கள்ல கஷ்டத்துல யுத்தகாலத்துல கத்தரோட உயிரை காப்பாத்தி ஆண்டு ஒரு ஆசீர்வதிச்ச ஒரு தேவ மனுஷன். ரெண்டு பேரும் எனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல ஜெபிக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி சொன்னா. ரெண்டு மருமகளும் கத்தட ஊழியக்காரன் அல்லையா. மத்த இருக்கிற 5 பிள்ளைகளும் எல்லாமே கத்தர் பணிகளை செய்யறாங்க. ஒரு சௌரவ சொன்னார், கூட மகள் தெளிவு இதுல டிவியில பேசினார், தொலைபேசியில செய்து கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதம் படுது. கேட்க சந்தோஷம் சொல்லுங்க. கத்தர் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிப்பார். நாங்க யோசிச்சு பார்த்தோம், இப்ப எங்கட இன்னொரு 15-20 பிறகு எங்கட பிள்ளைகள் தமிழ்ல ஆராதிப்பாங்களா? ஆனால் நல்லா இருக்க பிள்ளைகளா இருக்கிறா கேட்டுக்கொண்டு. ஆகவே இந்த பிள்ளைகள் டச்சில் நல்லா பண்ணிச்சு, டச்சில் இயேசு பத்தி சொல்லி ஏன் ஒரு பெரிய எழுப்புதல இந்த ஜெர்மனில் கொண்டு வர முடியாது. இல்ல ஒரு சத்தம் போடுறீங்களே, நீங்க கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. கத்தரதை செய்வார், சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்து மேல் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பாச ஒரு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு இருக்கிற ஒரே பாச அந்நிய பாச. ஹல்லேலூயா. நான் அங்க சொல்றேன், சிங்கள தமிழ கீழ பேதியாக்னே, லான்சி முஸ்லீம் கீழ ஜாதியாக்னே, அப்படி இயேசு சுவாமி தருவனிசா. இப்ப நான் பேசுனது சிங்கள பாஷை. என்னன்னா சிங்கள தமிழ் என்ற பேதம் இல்லை, பரங்கி முஸ்லீம் என்ற ஜாதி இல்லை, நாங்கள் இயேசுவின் பிள்ளையானதான். சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதர்களை கர்த்தர் நமது சந்ததியில் இருந்து எழுப்புவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கட்டாயம் அது நடக்க, நீ சரியா இருந்தா, நீ ஆண்டவருக்கு பயந்தவனாக ஒப்பு கொடுத்திருந்தா, கத்தர் தேடுகிற மகன் மகள் நீதான், கத்தர் தேடுகிற குடும்பம் நீதான், கத்தர் தேடுகிற சபை நீதான். ஆமென். நாம எங்கள் அறியாம இவ்விதமான ஒரு மறைவான சாப கட்டுகளை இருந்து விடுதலை பெற வேண்டும். விக்கிரங்கள் சுருவங்களை வழிபடுறது பாவம். அது மட்டுமல்ல, அது பாவம் இல்ல சாபம். நான் நிறைய விக்கிரங்களை எங்க மாதா சுருவத்திலிருந்து அந்தோனியார் சுருவத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு, எங்க அம்மா பக்தியான குடும்பம், கடைசியில காவல் சம்மணத்தன் இருக்கிறார் அவர் கப்ரியல் தூதன், அதுக்குள்ள ஒரு பிசாச கீழே முயற்சி கொண்டிருப்பார். நான் எட்டி எட்டி பாப்பா எட்டாது, அந்த பிசாசையும் தொட்டு கொஞ்ச நாள் தான். ஏன்னா எங்களுக்கு ஏதாவது தொட வேணும், ஏதாவது தட வேணும், ஏதாவது பூ வைக்கணும், ஏதாவது பார்க்க வேணும் என்ற பரம்பரையில வளர்ந்தபடினால எங்களுக்கு தெரியல. ஆராதிக்கிற தேவன் உயிர் விடுகிறான். அப்ப இயேசு சுவாசே ஜீவமான தெய்வத்தூன். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நம்மத்தில் ஜீவிக்கிறார், எங்க மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் விக்கிரத்திலிருந்து விடுதலை அப்பிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு மறைவான சாபம் என்ன தெரியுமா? விக்கிரங்களை நாங்க கும்பிட விட்டாலும் அந்த விக்கிரங்களுக்கு காரியங்களை எங்களை வீட்டில் இருக்கிறது, அது மறைவான சாபம். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? கும்பிட்டா தானே பாவம். கும்பிடாட்டி பாவம் இல்ல, ஓகே. ஆனா அதை நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா உன் வீடை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பிசாசு சொல்லுவான், ஆண்டவரே ஆண்டவரே நல்லா மாக்கரட்டு அல்லது புலோமினாவ அல்லது அந்த தேவாசன் சொல்ற அவரை வீட்டுக்குள்ள சுருவங்கள் படங்கள் எங்கட பரம்பரையாக்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. வீட நீங்க பிளஸ் பண்ணலாம் ஆசீர்வதிக்கலாம்னு பிசாசு சண்டை போடுவான். ஆகவே நான் என்ன சொல்றேன், அப்படி காரியங்கள் இருந்தா அதை அகற்றி போட வேண்டும். ஹலலூயா. வேதாமத்தை நான் வாசிக்கிறோம், உபாகம வேளாம் அதிகாரம். எஸ், கடைசி மூன்று வசனங்களை வாசிப்போம். ரெண்டு வசனங்கள் வாசிப்போம், கடைசி ரெண்டு வசனம்.
அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாத படிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்.
அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாய்.
அருவறுப்பானது உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகாயாக.
சீ என்று வெறுத்து,
அதை சி என்று வெறுத்து,
முற்றிலும் அருவறுக்க கடவாய்,
முற்றிலும் அருவருக்க கடவாய்.
சாபத்திற்குள்ளானது,
அதெல்லாம் சாபத்துக்குள்ளானது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காக்குள்ள ஒரு காலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஹலலூயா. பிரியமானவர்களே, ஒரு சுரூபத்தை உருவாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். மூன்று காரியம். ஒன்று, அதை உருவாக்குற செய்யறது. நட்ட கல்லை சுத்தி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதம் உனக்குள் இருக்கை. ஏசுநாதர் எனக்குள்ள இருக்கிற கல்லு பேசுமான்னு ஒரு பக்தன் பாடி வச்சான். ஓசு உள்ள கல்லை எடுத்து ரெண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறாய். ஈசனுக்கு வைத்த கல்லை பூவும் நீருமே சாட்டுகிறீர். ஈசனுக்கு வந்த கல்லை எந்த கல் சொல்லுமே நெஞ்சமே. ஒரு சிப்பி போய் கால் பண்ணாத ஒரு மலையிலே போய் ஒரு சிலையை எடுத்து அதை உடைச்சி அது வடிவான ஒரு சிலையா செய்யறான். கடவுள சிலையா அது, கடவுள் என்று சொல்லுகிற ஒரு சிலையா. இன்னொரு கல்ல வாசல்ல மிதிக்கிறானா? ரெண்டுக்குமே என்ன டிஃபரண்ட்? ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? ரெண்டு கல்லு கல்லுதான். வாயிருந்து பேசாது, கண்ணிருந்து காணாது, அது நடக்காது, அது கல்லு. ஆகவே மனிதர்கள் இவ்விதமாக கடவுளை சிருஷ்டிக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்ல கடவுள் கொழும்புல வந்தீங்கன்னா எல்லாம் விற்பாங்க. எல்லா விதமான கடவுள்களும் இருக்கு. இந்து கடவுள் இருந்து வேத கடவுள் மட்டும் வேண்டி குறைக்க மாட்டீங்களா? குறைச்சா பத்து ரூபாய் குறைச்சா சரியில் சொப்பி மகளை கொண்டு போறோம். இது எங்களுக்கு அறிவு இல்லை, அதனால நாமளும் இதை செஞ்சிருக்கிறோம். இது கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஹல்லேலூயா. அது பூமிக்கு சாபத்தை, தேசத்துக்கு சாபத்தை, குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. எங்க இலங்கையில நிக்கிற படுக்கிற இருக்கு எல்லாம் சிறுவங்களும் இருக்கு. நிமிந்து பாத்தீங்களா? மலைக்கு மேல எல்லாம் இருக்கு. ஆகவே இதெல்லாம் சாபமாக இருந்தபடினால்தான் நம் தேசம் இப்படி அழிவுக்குண்டாகின்றது. ஆகவே நம்ம மனம் இறங்கிற நேரத்தில், மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அதையெல்லாம் சீ என்று பெருக்க சொல்லிருக்கு. ஒரு மரக்கட்டையை வணங்கலாமு சொல்லி அங்கு ஏசியா 44 அதிகாரத்தை வாச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா? அதெல்லாம் அப்படியெல்லாம் மிச்சம் கடுமையாக எழுதப்பட்டிருக்கு. கடவுளுக்கு ஒப்பான ஒரு சொர்வத்தை நாம செய்ய முடியா? ஒரு படங்களை நாங்க வணங்க முடியா? எனக்கு ஒரு கேள்வி வந்து, அநேக பரிசுத்த மனங்கள் பெரியவர்கள் எல்லாம் படங்கள் இதெல்லாம் போடுறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனா வேத வசனம் சொல்லுவது உருவாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், செவிக்க வேண்டாம். ஹலலூயா. அப்படியானால் மூன்றாம் நாளாம் தரமட்டம் சாபம். ஆகவே கத்தூர்கள் இருமையவளே, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லண்டனுக்கு போயிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தியை சொல்லி முடித்த பாடு சிலர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான். குறிப்பாக ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்ப ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க பாஸ்டர் வருந்தி கேட்டபடியா நான் போனேன். போய் அங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஷோபால உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த எஸ் சொன்ன பாஸ்டர், நான் நீங்க ரோமுக்கத்தில் இருந்தேன், சிவமலை பத்தி என்ன சொல்றீங்க? சிவமலை மணிமலை 53 சொன்னேன் நான். அது வந்து மரியாளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு மங்களகரமான அருள் நிறைந்த மரியாளை வாழ்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நாஞ்சனம் கத்தர் கற்பித்த ஜபம் பரவாயில்ல, சுருவங்கள் விக்கிரங்கள் எல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நாங்க எடுத்து வீசிடுவோம், கும்பிடக்கூடாது, இது சாபம் அம்மா. அது நான் இப்ப சொல்றேன். பாருங்க, வசனத்தை எடுங்க. அவ பைபிளை கொண்டது கொண்டாடி விடுவாடியும் வாச்சா அப்படி அப்படி இப்பயும் எடுத்துருங்க. பாச பாருங்க, பேசுற நேரத்துல ஒரு அபிஷேகத்தோடு ஜபத்தோடு நான் பேசினபடி நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த அம்மா சொன்னாடுங்க, அப்ப என்னோட பந்த ஃப்ரெண்ட அந்த பாஸ்டர் சொன்னார், அவருக்கு பெரிய சந்தோஷம், எங்களாண்டு எல்லா பெட்ரூம்ல எல்லாம் படம் காபி பேக்ல போட்டு கரர் பேக்ல போட்டு எல்லாம் சுடுவாங்க பட்டாங்க எல்லாத்தையும் அவசரம் எல்லாம் அடிங்க, ஒரு சாபக்காரையும் என் வீட்டில் இருக்கக்கூடா எல்லாம் அடிங்க. அப்ப நான் சொன்னேன், பெட்ல போய் பாருங்க, அந்த பெட் கீழே போய் பாருங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு ஜப புத்தகம் சிவமான ரோசரி சிலுவை அம்மா சிலுவை வந்து கத்தோடைய வெற்றியின் சின்னம் சொன்னாலையா, ஆனா அதுல இயேசு இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் இருக்கிறார். அதுலயா அதை நம்ம ஏன் தொட்டு கும்பிட தேவையில்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் சொல்லுங்க. அதுலயா அப்ப அந்த அம்மா எல்லாம் அடிச்சான் எடுத்து நான் ஜெபிக்க வேண்டிய மனதில் பீஸ் வர இல்ல, எனக்கு மனதில் ஒரு போராட்டம் இல்லடா என்ன இன்னும் எது இருக்கு. அந்த பாஸ்டர் அப்படி இல்ல மாசு இல்ல அடுத்து பாத்து வந்துடுறேன், அம்மா ஏதாவது வச்சிருக்கான்னு கேட்டார், இல்ல எல்லாமே எடுத்துட்டீங்களே, எனக்கு சமாதானமே வரல. நான் ஆண்டு வர என்னண்டு எனக்கு நீ காண்பித்து கொடுக்க வேண்டும், என்னண்டு எனக்கு சொல்லி தந்தா தானே நான் சொல்லலாம், நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துட்டாங்க என்ன ஆண்டு வரே எனக்குள்ள அன்னைய பாச பேச நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். அப்ப அந்த அம்மா கிட்ட திடீர்னு கேட்டா, ஏதாவது போத வசதிகள் சாராயங்கள் சம்பந்தமான காரியங்களை கேட்க பயம், என்னடா சாராயம் குடிச்ச இந்த பாஸ்டர் கேட்கிறாரு, இவரும் ஒரு பாஸ்டரா இவரும் ஒரு தீர்க்க தரிசியா என்னட்ட சொல்லிடுவான் ஒரு பயத்தில் நான் நைஸா ஒரு நார்மலா காய்ச்சல் ஏதாவது குடிக்கிறீங்களா அல்லது பாவிக்கிறீங்களா அல்லது வேறு யாரும் பாவிக்கிறாங்களா. அந்த அம்மா எனக்கு என்ன தெரியுமா சொன்ன, பாஸ்டர் ஐயா சாராயமோ நான் குடிக்கிறேன் இல்ல, ஆனா இந்த மகன் குடிக்கிறவன் அவன் பாவிக்கிறான், அப்ப அதே வச்சிருக்கல அவன் பெரிய கடையை வச்சிருக்கான் சாராய கடையை வச்சிருக்கான் அதுதான் பாச பிசினஸ் அப்படியா அத அப்படியா அப்படியா அதான் பாச வீட்டுல இருந்தா பாவமான கிட்ட நான் வீட்டுல இருந்தா சரியில்லை தானே சாபத்திட்டான காரியம் இருந்தா கூடாதானேம்மா அதெல்லாம் எடுத்து வீசுறேன் அப்படியா பாச கொஞ்சம் எழுப்புங்கன்னு சொன்ன நான் எழுப்பினேன் என்ன அது அப்படியே திறந்தாடாத அடிச்சு வச்சிருக்க கடைக்கு கொண்டு எனக்கு தெரியாது மகன் வந்து வந்து எடுத்துக்கொண்டு விற்பான் இதுல ஸ்டாப்ல வச்சிருக்கிறோம். அப்ப நான் பார்த்தேன் எப்படி உங்களை ஆசிரியர்கள் அநியாயமா பாவம் அப்படி என் மகன் வந்தாலும் சொல்றேன் சொன்ன வேணும்னு சொன்னா இதெல்லாம் மறைவான காரியங்களை எங்களுக்கு தெரியறது இல்ல. ஒரு ரேடியோ ஒரு வேற பெரிய ஒரு ரேடியோ கொண்டு வந்து ஒரு 10,000 பெறுமதியான காரியத்தை உங்கள்ட்ட தந்து எங்களுக்கு சரியான கஷ்டம் அம்மா ஊர் பேர் தெரியாது ஊர் பேர் தெரியாம சொல்றாங்க வச்சுக்கொள்ளுங்க வச்சுட்டு கொஞ்சம் காசு தாங்க பாக்குறீங்க 10,000 புதுசா இருக்கு அப்படியா எவ்வளவு வேணும் எடுக்கலாம் எனக்கு ஒரு 5,000 தரையில சரி ஒரு 3,000 தாங்க போதும் நீங்க சொல்லுவாங்க 10,000 3,000 மணியா வருது நீத்தான் இந்த 3,000 கொடுத்து கடிதம் எழுதி முத்திர கை வச்சு எடுத்தாலும் சரி பரவாயில்ல எடுத்துறீங்கன்னு வச்சு விடுங்க. ஒரு கிழமை போய் ரெண்டு கிழமை கதவை தட்டுறான் கௌதமி அத்துலேன்னு யார் உள்ளுக்கு இருக்கிறீங்க யாருன்னு பார்த்தா போலீஸ்காரனோட வந்திருக்கிறான் வித்தவனும் அவன் கல்ல ரேடியோ கொண்டு உங்களை வித்திருக்கிறான் நீங்க அதை வாங்கியிருக்கிறீங்க அவன் என்ன சொல்றான் நீ கல்ல ரேடியோ பண்ணது குத்தம் ரேடியோ கொண்டு போக என்ன விட்டுருங்க நோ நீ வா கொண்டு போன நீ அதை வேண்டி இருக்கிற உனக்கு 3,000 உனக்கு தெரியலையா கள்ள ரேடியோ ஐயா நான் கையெழுத்து அந்த கையெழுத்து இல்ல கள்ள ரேடியோக்கு கையெழுத்தா வரா ரெண்டு கொண்டு போவான். இப்படி உலகத்துல ஒரு சட்டம் இருக்குமானால் அருவறுப்பான காரியம் நம்ம வீட்டில இருந்தா கத்தர் ஆசீர்வாதத்துக்கு தடை. இப்ப சொல்றேங்க மறைவான சாபம் என்று சொன்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தடை அதுதான் மறைவான சாபம். ஆகவே அன்பான பிள்ளைகளை இந்த காரியங்களை அறிந்து நம்ம கிளியனாக கொள்ள ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு வரும் சொல்ல ஹலலுயா. இப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற சாபங்களை தான் நான் சொல்லுகிறேன். இரண்டாவது நான் சொல்ல போறேன் மனிதனுடைய வார்த்தைகள் சாப வார்த்தைகள் எங்களை தாக்கக்கூடும். நீங்க சரியான விசுவாசம் என்ற கேடகம் உங்கள்ட்ட இல்லாட்டி அவன் சபிக்கிறது அல்லது சூனிய ஜபங்கள் தாக்கும். என்னோட ஊழிய அனுபவத்தை நான் கண்ட உண்மை நல்லா இருந்துட்டு எங்களோட கொண்டு வந்து சோத்திரம் பண்ணிவிட ஆண்டவரே அவனை ஊழியத்தை உடையும் அவனை நொறுக்கும் அவனை தட்டும் என்று சொன்னா ஆண்டவர் உடைக்கிறவரா ஜீவனை கொடுக்கிறவரா பிசாசு அந்த ஏஜென்சி அந்த ஜபத்தை கொண்டு வரும் அது சூனியம். மந்திரவாதிகள் செய்கிற சூனியத்தை விட இது ரொம்ப பயங்கரமானது. நான் இந்த அனுபவத்தோடும் வசன நடையோடு நான் சொல்றத ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவர்கள் கேட்கப்படுவார்கள். ஆமேன். உங்களோட சண்டை பிடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கணும் ஆண்டவரே அவன் இப்படிப்பட்டவர் ஆண்டவரே பரிசு என்ன மாதிரி ஜெபிக்கிறான் சாப ஜபங்கள் அது உங்களை தாக்க கூடும். நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, நீங்க விசுவாசத்துல குறைவிப்பட்டவர்களாய் ஏதாவது பலவீனங்கள்னா தாக்கும். இந்த வெளிப்பாடு எனக்கு எப்ப கிடைச்சதோ என் ஜபத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினேன். அது என் வாழ்க்கைக்கும் என் சபைக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆசிரம். எப்படி ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாய் மனுஷர் மூலமாய் பேசப்பட்ட மரண வார்த்தைகள், சாப வார்த்தைகள், அழிவின் வார்த்தைகள், சூரிய ஜபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைச்சு ஜபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி வச்சு ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க காரணம் பொய்யான காரியங்களை சொல்றேன் ஆண்டவரே. அப்ப அத நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா முள்ளங்கால இருந்து செபத்துல உடைக்கணும். உடைச்சு பாருங்க, பேசின எல்லா இடத்துல கலைகள் பிசாசு மிதத்த கலைகள் புடுங்கப்படும். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கலைகளை புடுங்குவார். ஹலலுயா. குறிக்கப்பட்ட ஒரு பாஸ்டர் கட்டிக்கார் கனடா இருந்து, பாஸ்டர் நான் சரியா வியாதிப்பட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, ஒரே வருத்தம் வருத்தம். உடைய மனைவி அழுது சொன்னா, நான் பாருங்க சபையில குழப்பங்கள் வர்றதுக்கு பிசாசு திட்டம், இவங்களால இந்த காரியங்களை கேட்டு நீங்க தாக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் வேணும், கத்தோடைய வார்த்தைனால உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் யார் யார் என்ன பேசினார்களோ, அநியாயமாய் பேசின தீய வார்த்தைகள், மனுஷ வார்த்தைகள், சாப வார்த்தைகள், அழிவின் வார்த்தைகள், சூரியங்கள் அகண்டு போ, இப்படி நான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன். இப்போ நல்ல ஆரோக்கியமாய் காணப்படுகிறார், ஆசீர்வாதமாய் காணப்படுகிறார், செழிப்பாய் காணப்படுகிறார். இத சூனியத்தை உடைக்கின்ற, சாபங்களை உடைக்கின்ற வழியை உங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். தேவன் எங்களோடு கூட இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்னொன்று, நியாய பிரமாணங்களை மீறுவதனால் எங்களுக்கு சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாக முதல் தேவனால் வருகிற சாபங்களை காட்டினேன். ஆகவே தேவன் இப்ப நியாய பிரமாணங்களை மீறுவதனால் வருகிற சாபம், ரைட், மூன்று உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் சீக்கிரமா. முதல் மாசம் ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே,
என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுது, என்னென்ன அர்த்தம், என்னென்ன என்னுடைய, எனக்கு சொந்தமான, என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாள தன்னுடைய நாள் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க சொல்ல இல்ல, எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி வாசிப்போம். ஓகே,
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போதிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு,
கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பாருங்க, ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், அது மகிமை நாள், என்னுடைய நாள், மனமகிழ்ச்சி நாள் என்று அதுக்கு பல பட்ட பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருகின்ற சில கதிரைகள் வெறுமையா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, யாரோ தேவ பிள்ளைகள் வந்து இருக்க வேண்டிய இடம், ஆனா வர இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, இது நியாய பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை, தட் இஸ் நாட் ஆலோசனை, கவுன்சிலிங் இல்ல, இது கட்டளை. கர்த்தருடைய கட்டளையை மீறுறது பாவம். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன, ஒரு நாளைக்கு போகாட்டி என்ன, ஒரு நாளைக்கு போகாட்டி என்ன, இல்ல குத்தமா நான் என்ன விபச்சாரமா வேசித்தனமா இந்தோ அதுக்கு நான் அடுத்த கிழமை போறேன்னு நம்ம அசெண்ட் பண்ணலாம். ஆனா கர்த்தர் கட்டளையை மீறுறது பாவம். அது மட்டுமல்ல, அதை என்னன்னு கேட்டா, இன்றைக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதம், இன்றைக்கு பெற வேண்டிய அற்புதம், இன்றைக்கு பெற வேண்டிய சமாதான சந்தோஷம் விடுதலை பெற வேண்டிய நேரத்தில் நீங்க பெறாவிட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை, அது மறைவான சாபம். ஆக எனக்கு அன்பர்களே, ஓய்வு நாள் ஆண்டவர் நாள்ல நம்ம வந்து ஒரு நாளாவது வந்து ஆண்டவர் தன்னை குடும்பமா வந்து ஆண்டவர் ஆராதிக்க விரும்புகிறார், ஆண்டவரை நமஸ்கரித்து சோத்திரம் பண்ண விரும்புகிறார். நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேப்போம். குடும்பமா வர்றதுக்கு ஊரெல்லாம் போடுற மாதிரி பல இடத்துக்கெல்லாம் போறோம். ஞாயிற்றுக்கிழமை கத்துடைய சமயத்துக்கு வருவது கட்டளை. அப்பதான் நீ பரவதுக்கு போக முடியும், அப்பதான் நித்திய ஜீவனு போடையும், அப்பதான் ஆண்டோட வரிகளை நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இது கட்டளை. நீங்க கட்டாயம் ஆறாம் நாளைக்கு ஓய்வு நாள்ல வர வேண்டும். அரபி நாட்கள்ல வெள்ளிக்கிழமையில சில மாற்றி அப்படி எல்லாம் செய்யறாங்க. எப்படியோ ஒரு நாளும் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது காட்டல. அது ஞாயிற்றுக்கிழமைதான் ஆண்டவர் அதிகமா சொல்லியிருக்காரு. அன்பானவர்களே, எந்த கட்டளையை மீறுவது ஒரு மரபான சாபம். எங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். இன்னைக்கு வர வேண்டிய நபர் வந்திருந்தா விடுதலை பெற்றிருப்பார். பாருங்க, நேற்று நான் சொன்ன ஒரு சகோதரி இல்ல கனடால இருந்து வந்துட்டு எங்க வீட்டை வந்த வந்த பொழுது அவன் வர்ற நேரத்தில் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்தான். அவங்களோட அண்ணன்காரன் எப்படி அது கூட்டிக் கொண்டு வருவான். அண்ணன்காரன் சொன்னா பார், நான் ஒரே குடிகாரன், நீ கனடால இருந்து வந்துருக்க, அவனோட காசு இருக்கு, எனக்கு சாராயம் பண்ணிதான் அண்ணாச்சி, சாராயம் பண்ணி தரல அண்ணாச்சி, சாராயம் பண்ணி தான் பாவம். அப்படி எப்படியாவது அந்த அவக்கு எப்படியும் எங்களை சேர்ச்சிக்கு அவனை கூட்டிக் கொண்டு வந்து விருப்பம். அவ சாராயம் தாரிய வாரன் ட்ரிங்கோ திருவண்ணாமலைக்கு வார இல்லாடியே அப்போ அப்ப பொஞ்சாதி பார்த்தா என்ன சேர்ந்து பொஞ்சாதி எப்படியாவது திருத்த வேண்டுமென்றக்காக சாராயம் வேண்டி கொடுத்தாவோ என்ன தெரியா, ஆள் வெறியில வந்து வேன் இறங்குறான், வந்தோடனே வரல, கண்ணு நேரம் வரல. அவங்க குடும்பம் 12-13 பேர் வந்தாங்க, எல்லாரையும் நூல் கட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. ஜோபாவில அநேகர சுவமாக்கினார். அந்த சகோதரனோட அன்பா பேசின, தம்பி நீ ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு ஒரு நாளும் வந்ததில்லை, இன்றைக்கு கர்த்தருனை அழைத்து வந்திருக்கிறார், இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கொண்டு வந்திருக்கா, நீ குடிக்கொண்டவன் பிள்ளைய பார், எவ்வளவு அழகான பிள்ளைகள், சின்ன சீட்டில் ஒரு பிள்ளை படிக்கிறா, எல்லா பணத்தையும் நீ அழிச்சு கொண்டிருக்க, அந்த குட்டியின் ஆவி உன்னை விட்டு அகண்டு போக வேண்டும். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜபிச்சோம். ஹலலுயா. அசுத்தாவுடைய வல்லமை அவரை விட்டு நீங்கிட்டே அவர் குறி பெரியெல்லாம் நிதானிச்சு எங்களுக்கு இரண்டா பவருக்கு தான் தெரிய வந்தது. தேவனால் கூடாது ஒன்றும் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு, விடுதலை இங்கே உண்டு. ஹலலுயா. ஆகவே அருமையவளே, நாங்க மட்டுமல்ல அந்த ஆராதனைக்கு வரக்கூடியவர்களை நாங்கள் அழைத்து வருவது புண்ணியமாகும். ஹலலுயா. அது கர்த்தருடைய வேலை திட்டத்தை செய்து பரலோக பொக்கிஷங்களை நிரப்புறீங்க. ஆமென். ஆகவே அந்த நாள குடும்பமா நீங்க ஆண்டவர் ஆராதிக்க ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும். இது ஆண்டவர் ஆலோசனையில கட்டளை. வாரத்தின் ஒரு நாள் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த நாளை பரிசுத்த நாள் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இந்த நாள் பரிசுத்த நாள் என்ன விட கூட தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமட்டாலும் ஆண்டவர் சில உணர்த்துற காரியங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிறதுல முறிக்கப்படும். ஹலலோயா. ஆண்டவர் சொன்ன சாபங்கள் எது வந்தாலும் முறிக்கப்படும். எங்களோட முறிக்க பிள்ளைகளுக்கு போக முடியாது, பேர பிள்ளைகளுக்கு போக முடியாது. அவர்கள் ஆசீர்வாத 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க ஹலலோயா. அப்படி கத்தரங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்படியான காரியங்கள்ல நீங்க கவனமா பார்த்து ஆண்டு விட்டு அந்த நாளை நீங்க சனிக்கிழமே சிந்திக்க வேணும். நான் ஞாயிற்றுக்கிழமை போறேன், இன்னைக்கு பாட்டு பாட வேணும், இன்னைக்கு ஆண்டவர் குடியும் செய்ய வேணும், இன்னைக்கு காரியங்களை செய்ய வேணும் என்று சொன்ன ஆசீர்வாதம். இன்னைக்கு கத்திர பணிகளை செய்யணும், பணிவிட ஊழியங்களை செய்ய வேணும். கனடாவில் ஒரு ஊழியக்காரர் என்ன வேலை எழுதி கொண்டு சொன்னார், கார்ல வேலை எழுதி கொண்டு தாசர் எங்கிட்ட பாஸ்டர் நல்ல மாதிரி தான் எல்லாம் நல்ல, ஆனா இன்னும் போட்டு படுத்துற பாடு பெரும்பாடு அடிக்கிறதில்ல பாஸ்டர். அப்ப என்ன தான் வேனோடு காரோடு, வேனோடு காரோடு, பஸ் வந்தா பஸ் மோடு, ஏன் நீ டிரைவர் தானே நல்ல ஓடு வேணும்னு பிரச்சனை இல்ல. எனக்கு பாஸ்டர் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆக்களையா வந்திருக்காங்க, எனக்கு மெசேஜ் கேட்கறதுல நல்ல விருப்பம், ஒரு செய்தி கேட்க எனக்கு நேரம் இல்ல, எப்பனாலும் என்னதான் போக சொல்லுவார், நான் வர்றேன். அவங்க மாடி வீட்டில இருந்து கீழே மேடம் இறங்க மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்க வேணும், எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன எல்லாரும் ஏசுறாங்க, நான் ஏத்தி நான் கொஞ்சம் லேட்டா போனா டைம் உனக்கு நேரத்துக்கு வரேன்டா, எல்லா பக்கத்துக்குமே எனக்கு ஏசி, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த டிராபிக் அதுல ஆக்கள் நிறைய இருப்பாங்க, அந்த காரல் நிறைய எல்லாம் அப்படியே ஆக்களை ஏத்தி டைமுக்கு கொண்டு வந்து பின்னால கொஞ்சம் நின்றா இடையில போறாக்களை கொண்டு போய் போடுவோம். இதனால எனக்கு எப்படி பெரிய கஷ்டம், எனக்கு இந்த ஊழியம் வேணாமண்டு போகுது மாற்ற ரொம்ப துக்கம். தொழில் தம்பி உடனே கொஞ்சம் மூளை இருக்கா, ஏன் பாஸ் எப்படி நீ எதை செய்தாலும் கத்தரு கண்டு சொல்லுங்க, கத்தரு கண்டு வசனம் தெரியாதா, நன்மனதோடு செய்யுங்க. ஹலோயா. கத்தரு கண்டு செய்யா, கத்தரு கண்டு செய். அப்போது மெசேஜ் உனக்கு தானே மெசேஜ் ஆகணும், உங்களுக்கு பிரசங்கம் முடிஞ்சோட அது சீடி அடிச்சு தர்றாங்க, காரில் போட்டு கேட்டுக்கொண்டு போறது தானே. நான் கேட்டேன், சரி உனக்கு இந்த ஊழியக்காரர்லாம் தெரியுமா, ஆண்டவர் ஊழியக்காரர் காரில் ஏற்றி என்ன பாச்சு, நான் தானே காரில் எல்லாரும் எங்கிட்ட பாச அனுப்புறவர் அனுப்ப சொல்லி ஆறாரு, உங்களுக்கு அகஸ்டின் ஜெயகுமார், மோகன் சிங் ஆசரஸ், எசேக்கியல் பிரான்சிஸ், இப்படி அடுக்கடுக்கா சொல்லி கொண்டு போனேன், ராஜ்யமணி, இப்படி எல்லாரையும் நான் தானே ஏற்றி கொண்டு போறேன். அப்ப ஆட இப்படி ஊழியக்காரர் உன்னை காரில் ஏற்றி கொண்டு நான் மொன்றியல் எல்லாம் கொண்டு போயிருக்கேன் பாட்டு உங்களை எழுதியிருக்கேன்னா எழுதியிருக்கேன் சாரி என்ன பாக்கல ஒரு ஊழியக்காரன உனக்கு பக்கத்தில் வந்திருந்து நீ அவங்கள டிரைவர் சீட் பக்கத்தில் ஏற்றிட்டு போறது எத்தனை புண்ணியம். ஹரலுயா யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். போர் நேரத்தில் ஒருவேளை அவங்க நித்திரை வந்தா படுத்துருவாங்க இல்லாட்டியும் உன் பேர் என்ன ஊர் என்ன கல்யாணம் முடிச்சிருக்கியா பிள்ளைகள் எல்லாம் விசாரிக்க எவ்வளவு அன்பா உன்னோட காய்ச்சி உனக்கா ஜெபம் எல்லாரும் எனக்கு ஜெபிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கிடாப்பா கிடையும் எனக்கு கூட இல்ல எனக்கு தந்தாலும் இந்த டிரைவர்ல நம்முடைய சிவன் இவ்வளவு காரியம் ஆக்கள் நீ ஒரு ஆள் தான். இன்னொரு வசனத்தை அவனை காண்பிச்சு கொடுத்த பாத்தீங்கன்னா தெரியும் வாசிங்க வாசிங்க அப்போ சொன்னபடி புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் 47 வசனம் நினைக்கிறேன் வாசிங்க வாசிங்க அப்போ சார் 2:47
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு
பாருங்க ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் தான் அனுதினமும் சபையில சேர்க்கிறார் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சபையில சேர்க்கிறார் என்றா நீ தான் ஆக்களை கொண்டு வந்து சபையில நிரப்புற கர்த்தர் வேலைய சரியா செய்யற ஒரு தேவ மனுஷன் தேவ ஊழியக்காரன் நீ. அதெல்லாம் சொன்ன ஆச்சரியப்பட்டு இனியாவது அசவியாய் கர்த்தர் ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறேன். அப்போ சொன்ன பாட்டு எனக்கு நீங்க சொன்ன சரி வாச என்ன வாணிஜோ ஐயோ எனக்கு வாச நல்லவர் என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். இன்னொரு குடும்பம் இருக்கு நான் பார்த்தேன் அவங்க ஒரு புருத்தனம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது அவங்க அந்த சபையில டோயர் கழுவுற வேலை சிவச்சில ஒரு புருஷனும் கொஞ்சாதையும் பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு சண்டை ஸ்கூல்ல ரெண்டு பேரும் டோயர் அவங்க லேடிஸ் இங்கால ஒரு டி இன்னொரு பக்கம் ஹெச் இந்த உங்கட ஊர்ல அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கழுவ ஆரம்பிச்சாங்க. கழுவுறது பார்த்த அந்த பாஸ்டர் சொன்னாராம் இவங்க இந்த குடும்பத்தான் எப்ப பார்த்தாலும் டாய்லெட் கழுவுறது பாஸ்டர் சொன்னார் நான் இல்ல நீங்க கழுவு பண்ணாம உங்களுக்கு நான் வேற ஊழியம் தான். அவங்க என்ன தெரியுமா பாஸ்டர் ஐயா இந்த வருஷம் முழுவதுமா டாய்லெட்டே கழுவி இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டி வெப்பு கொடுத்து என்னோட ஊழியத்தை விட்டுருங்க பாஸ்டர் அழுது ஜபிச்சோன்னா அவங்க தூக்கம் விட்டுருந்த பாஸ்டர் இப்படி ஒரு பொருத்தனையா. அப்ப அந்த ஊழியத்தை செய்து ரெண்டு வீடு செழிப்பா இருக்கிறாங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க அங்க போய் நான் தங்கி சாப்பிட்டுருக்கேன் ஆசீர்வதி காணிக்க கொடுதான் சமாதானமா இருக்கிறாங்க. ஹலலூயா எதை செய்தாலும் கத்துற ஊழியத்தை பூட்டுனா தொலைச்சான கத்தர்கண்டு நன்மனதோடு செய்யுங்க. ஹலலூயா எங்க சர்ச்சில் பழைய சர்ச்சில் அங்க ஒரு அங்கிள் இருக்கிறார் அவர் இப்ப கத்தருக்குள்ள நித்திரடைஞ்சார் அவர் வேலை கூட்டுற வேலை விடிய வெள்ளத பெண்கள் தான் அங்க கூட்டுவோம் அவர் எழுப்பி 4 மணிக்கு எழுப்பி கூட்டிடுவார் தின்ன மட்ட ஓலக்குன்ற மாதிரி கூட்டுவார். நான் விடிய வந்து காலேஜ் வந்து பார்த்துட்டு சொல்லுவேன் லைட்டை போட்டு இது அங்கிள் கூட்டியிருக்கிறார் என்ன சில குப்பை அங்க இங்கே குப்பை அப்படி அவர் வந்தா எல்லாம் காணெல்லாம் கழுவி இல்லாம நீட்டா வைப்பார் சொல்லுவார் பாஸ்டர் நீங்க பாஸ்டர் நீங்க ஆண்டவரை ஊழியதான் செய்யறேன்னு சொல்லுவார் ஆண்டவரை கண்டு செய்யறேன்னு சொல்லுவார் எல்லாரும் அலையிலையோ சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதம் குளிக்க போய் ஐயா சேத்த பூசுவான் ஆண்டவரை ஊழியத்தை விசுவாசமா செய்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் செத்துட்டார் இன்னைக்கு நான் அவர் கூட்டின ஊழியத்தை ஜெர்மன்ல பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படியானால் கத்துற புத்தகத்தில் அவன் எழுதப்பட்டிருப்பான். ஒரு ஊழியக்காரனுக்கு 20 நாள் வருகிற சாபம் வாசிப்ப மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் எத்தனாம் வசனம் மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா வாசிங்க
மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாம்
எத்தனாம் வசனம்
8 வசனம்
எத்தனாம் அதிகாரம்
தெரியா
மறைஞ்சிருக்கு நாம எல்லாம் தெரியல வஞ்சிக்கலாமா மனுஷன் தேவனா
நீங்களோ
என்னை வஞ்சித்தீர்கள் எங்கே என்னை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் எங்கோ என்னை வஞ்சித்தோம் தெரியல வஞ்சித்தது தெரியல பிசாசு அதை மறைத்து வைத்திருக்கிறார் பிசாசு அதை சொல்ல விடல எனக்கு அன்பானவங்கள இதுல கர்த்தருக்கு கொடுக்கிற ரகசியத்தை இருக்கு எந்த சபை எங்களுடைய சபையில அநேக கஷ்டப்பட்டாக்கள் இருக்காங்க இந்த விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க மற்றது பாயசானவர்கள் ரொம்ப வருமான நிறைய இருக்கிறான் இந்த விதவைகளை குறித்து சில காரியங்கள் பிற உங்களுக்கு சொல்லுவோம் சபையில் நடக்கிற மூலமா நல்லது அற்புதங்கள். எஸ் இப்ப நான் என்ன சொல்லணும்னு சொன்னா இவ்வளவு வறுமையா இருந்தாக்கள் இருந்து காரியங்கள் இருந்து நான் தானே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் தான் பஸ் காசு கொடுக்கணும் எனக்கு ஏதாவது ஆண்டவர் தர்ற காணிக்கல் அல்லது வெளிநாட்டு ஊழியங்கள் எனக்கு ஏதாவது கிடைக்கிற காணிகளை கொடுத்து இந்த சபையை நான் நடத்தி கொண்டு வந்தேன். எங்கேயாவது காணிக்கலன்னு சொன்னா எங்க ரொம்ப கஷ்டம். ஆனா கத்திற்கு சுதந்திரம் நடத்தி கொண்டு வந்தார். நடந்த என்ன தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் வந்தார், சாதாரண ஒரு ஊழியக்காரன் முதல் சொன்ன இயேசுனது எனக்கு தெரியுமா, பாஸ்டர் இந்த சபை தரித்திரியமா இருப்பதற்கும் இந்த சபை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கும் இந்த சபையில வறுமை இருக்கிற காரணம் நீங்க தான் பாஸ்டர், நீதான் என்ன சொன்னே என்னடா இவர் அன்பா நேசிச்சு அங்கிருந்து குட்டி கொண்டு வந்து இவருக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுத்து என்ன வந்து எல்லாருக்கும் முன்னால இப்படி பேசுறாரு. நான் டக்கடை கொஞ்சம் பொறுத்து விட ஆண்டவரே ஆசிரியர் என்ன சொல்லுங்கதான் அவர் சொன்னார், சொல்ல வேண்டிய நீங்க சொல்ல இல்லை, பேச வேண்டிய நீங்க பேசல, வறுமையை நீக்கின்ற செழிப்பை குறித்ததான வேத ரகசியத்தை உன் சபையோருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கல, கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கேட்டோட இறுதியம் உண்டான் நான் ஜோதி ஏதாவது தசவம் காணிக்கை பத்தி பேசினா நானே ஒரு பாஸ்டரே சிரிக்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கு பிரசங்கமே இல்லையா, எப்ப பார்த்தாலும் காணிக்கை எப்ப பார்த்தாலும் தசவம் இதுவா காணிக்கை அப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் சொல்லிருக்கேன், அம்ப்ரோஸ் எப்ப திருந்தியோ அப்பதான் இந்த பிரசங்கம் நிக்க முடியும் சொன்னார். அது பெரிய காரியம் பேர சொல்றேன். அவை கத்திற்கு சோதரம் இந்த சத்தியம் சபையில கண்டிப்பாய் உபதேசம் பண்ணப்பட வேண்டும், இல்லாட்டி கணக்கு சாபங்கு எல்லாம் ஊழியக்காரன் தலைவர். அதை கேட்டுப்பாடு நான் பேச ஆரம்பித்தோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமைக்கி குளிக்கி அமைக்கி குளிக்கி குளிக்கி அமைக்கி அமைக்கி குளிக்கி குளிக்கி அமைக்க மாடியிலே போடுவார்கள். ஆம இத சொன்ன பிற்பாடு சபையை கத்தர் ஆசிரித்தார், காணிக்கல அற்புதமாய் காணிக்க வந்து சேர ஆரம்பித்தது. இந்த கத்தருடைய வார்த்தை போதும், அவனுடைய சாபங்கள் நீக்கப்படுகிறது, அவன் பிளஸ் பண்ணி அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆனால் அவன் செழிப்பா இருக்க வேண்டும், ஆனால் வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மிச்சம் தைரியமா பேசின போது ராபோஜன நேரத்தில் நாங்கள் பகல் போஜனை கொடுப்போம், அந்த வீட்டாக்கள் என்ன ஏதாவது நீங்க தான் கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறா ரொம்ப கஷ்டம், அவை 50,000 40,000 ₹30,000 கணம் எங்க நாங்க போறது என்று சொன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்க ஆரம்பித்தான், அவனுக்கு நல்ல மீன் பட்டது, மீனை கொண்டு வர ஆரம்பித்தான். தென்னை தோட்டம் வச்சுங்க, ரெண்டு மூணு நாலஞ்சு தென்னை தோட்டம் ஒரு வீட்டில் இருக்கு, அவருடைய பேர் ஜெயமலர் சௌரி, அவர் விதவை, உங்க சபையால் அவ பூசிக்கப்படுகிறார். அவன் என்ன தெரியுமா, நாலஞ்சு மரம் திருகோணமலை டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க வீட்டில் இருக்க தென்னை வரும் அவ்வளவு சரிக்கிற மாதிரி அப்படி தின்னும் ஒரு அங்க தேங்காய் சரியான வீல அதை வச்சு அவ பிழைச்சு கொள்ளுவான், அவ்வளவு 50 தேங்காய் சரி அனுப்பி வைப்பான். மரம் செழிக்க ஆரம்பித்தது, மீன் பிடிக்கிறவங்க வாழையில மீன் நிறைய பிடிவிட ஆரம்பித்தது. அங்கு கத்தரி தோட்டம் வச்சோம்னா கத்தரிக்கா பாச்சவையா உங்களுக்கு தெரியும், ராபோசனுக்கு 3 நாளைக்கு முதல் நாங்க வேன் எடுத்துட்டு போவோம், தெரியும் வேன் வந்து வந்திருக்காரு, அவளுக்கே விளங்கும் ஐயா கத்தரிக்கா எடுத்து வச்சிருக்கோம், நாங்க ஒரு மூட அரிசி இருக்கு ஆக்கள் தர ஆரம்பித்தார்கள். நல்ல தரமான பெஸ்டான சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சோம். ஹலலுயா. விறகு வெற்றவன் கொல்லி விற்கிறவன் வந்து ஐயா எனக்கு கொல்லி கட்டலாம் 2-3 கட்டு நான் போட்டிருக்கேன், அது நான் எனக்கு காசு கொடுக்கணும், அது ஃப்ரீ, எனக்கு விரு விட்டுறவனை கண்ட காசு கொடுக்க விருப்பம், ஐயா காசு கொடுத்தா என் ஆசிரியத்துக்கு தலையா இருக்காங்க புரிய கத்தர் எடுத்துக்கொள்றேன் அப்படி எல்லாம் கூட தர ஆரம்பித்தார். ஹலலுயா. கத்தர் செழிப்பாக சபையை ஆசீர்வதித்தார். ஹலலுயா. வஞ்சனை அங்கு மறைவான சாபத்துக்கு ஊழியக்காரன் நான் காரணம், அதனால பேச ஆரம்பிச்சு சொன்னாண்டவர் நம்மட வேலை முடியுது உங்களுடைய வேலை செய்யும் சொன்னா நான் வச்ச பிரசங்கம் முடியல சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற பிரசங்கமே இல்லையா, அங்க ஒரு எல்லாம் ஆசை வச்சிருக்காங்க செழிப்பாய் காணவா. ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த உபதேசம் தேவை. கத்தருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். சரி, நான் வட்டி கடையில இருந்து தப்பின கருத்தை முந்தி சொல்லியிருக்கிறேன், இப்ப மாவியானவர் என்பது திருப்பி உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் கேட்க விருப்பம், கடன் கஷ்டத்தோடு இருக்கிறப்ப நீங்க கவன மக்கள் ஒரு மரிய நியாயம் என்று சொல்லி ஒரு ஐயா இருந்தார், அவரோட பேர் வயிறு பெரிய பட்டா மரிய நியாயம். நாங்க வேலை தளத்தில் ரசிக்கப்பட்டு ஊழியத்தை செய்து கொண்டு வேலையும் செய்தோம் பகுதி நேரமா, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் எங்களுக்கு, மோட்டர் சைக்கிளுக்கு காசு பெட்ரோலுக்கு காசு இல்லை, 10 ரூபாய் கட்டிச்சுட்டு ஊதி தான் ஓடுறது எங்களுக்கு, ஆண்டவரை நீர் அற்புதம் செய்யறவர் தானே, ஒன்று காசை தர வேணும் இல்லாட்டி மோட்டர் சைக்கிள் ஓட வேணும், இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. ஆகவே எப்ப பார்த்தாலும் சம்பளம் அடைய கடன் எடுப்போம், கடன் எடுத்து அந்த அம்படியா மாதிரி நான் நிற்பார். அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா, இந்த பைபிள் காரனுக்கு மட்டும் அல்லலியா காரனுக்கு மட்டும் கடன் எவ்வளவு கொடுக்கலாம், அவங்க திருப்பி பட்டியோட தருவாங்க,
அப்படி அவர் இருக்கமெண்டங்களுக்கு பாருங்க, கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீங்க வேதத்தில் சொல்லிருக்கு. சொல்றது விளங்குதா இல்ல? ஒண்ணும் சொல்றீங்கல்ல, எல்லாம் கொஞ்சம் கடனோட இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்ப போயிட்டு அவர் வந்தாலும் சம்பளம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் இருக்கிற நானும் இன்னொரு பாஸ்டர் ஜோன், அவனும் பாஸ்டரா இருக்காரு, நல்ல சீக்கிரம் பேசுவார். நான் தமிழ்ல பேசினா அவர் மொழி வைப்பார். இதெல்லாம் காரியங்களை ரெண்டு பேரும் காசை கொடுத்துட்டு வருவோம். வந்த வீட்டை காசு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கற காசு இல்லை, வட்டியை கொடுத்துருவேன். எங்கிட்ட சிபிஎம்ல இளைஞர் பண்டிகை சபையில இருந்தேன். அந்த பாஸ்டர் சொல்லுவார், அம்ரோஸ் காணிக்க தசமா அவர் தான் பேசுவார். நீங்க கொடுக்காண்டே அதுல சாபண்டா, அதை கொடுங்கடா பாரு கடவுள். அந்த பாஸ்டர், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க கல்யாணம் முடிக்காம இருக்கிறீங்க, கட்ட முடி வெள்ள வெட்டி வெள்ள நினைச்சால் உங்களுக்கு பணம் காசு தேவையில்லை. எனக்கு புள்ளை இருக்கு, புட்டிகள் இருக்கு, மனைவி இருக்கு, கஷ்டங்கள் காசு இங்க கடவுள் என்ன காசு இருந்தா நான் கடவுளுக்கு காசு கொடுக்கறதா? அப்ப அவர் சொன்னார், சம்ப்ரோஸ் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்போம். கத்தர் வாங்குறவர் அல்ல, எல்லாமே இலவசமா. சூரிய வெளிச்சம் இருந்து, தண்ணீர்ல இருந்து, மழையில இருந்து, எல்லாமே இலவசமா தர்ற எங்களை ஆசீர்வதிக்கிறா. கத்திர சோமத்தை போல ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர்களை போல நீங்க மாற வேண்டுமானால், ஏழை எளிய ஜனங்கள், விதவைகள், கஷ்டப்படுறவர்கள், திருச்சபையுடைய சுவிசேஷங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பல ஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட, சப வளர்ச்சிக்காக நீங்க கொடுக்க வேண்டும். அப்பதான் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வேலை கேட்பீர்களோ அப்பொழுது விசுவாசத்தில் கேட்டா கொடுக்கப்படும் என்று சொன்ன. அப்பொழுது நீ கொடுத்துப்பான். இதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. இதனால என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காரு ஆண்டவர், சோதித்துப்பான். அது ஒவ்வொரு முறையும் சொல்றபடியான ஒரு தூக்கம் என்னடா சேரப்பான். ஒரு நாள் பார்த்தேன், அன்றைக்கு 3 மணிக்கு சோட்லி விட வந்து யோசிச்சேன், நான் ஏன் வட்டி காசை கொடுப்பான்? அதை அடுப்பு வந்துட்டு இன்றைக்கு பாஸ்டருக்கு கொடுப்ப சோச்சுக்கு. பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் இது என்ன காணிக்க வச்சு கொள்ளுங்க. அப்படியே படாமறை என்ன காணையில் அவர் பின்னர் தான் நிற்பார். நாங்கள் வெள்ளனே வந்துட்டோம், லீவ் போட்டு எங்களுக்கு திருவண்ணாமலை கடற்கரையில் கூட்டம். அப்போ வச்சு கொடுத்துட்டு ஆண்டவரே எடுத்துட்டு மனதுருக்கமாக எனக்கு ஆஜோபிச்சார். ஆண்டவரே என் மகன் ஆசீர்வதி, அவன் படுகிற பாடு அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும், நாங்களும் உதவி செய்ய முடியாமல் இருக்கிறோம் ஐயா, உமக்கெண்டு கொடுக்குறான் ஆசிரியம். நல்ல ஒரு ஜபத்தை எடுத்து சூத்திரம் பண்ணி கடற்கரைக்கு போயிட்டேன். கடற்கரையில் போனா எந்த டேர்ன் பிரசங்கம் பண்றாரு, அப்போ ஒரு படி இருக்கு, ஆக்களுக்கார ஆள் இருந்து அவன் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண, அவன் சிங்களத்தில் மொழி பெயர்க்கிற படியா நிற்கிறான். ரெண்டு பேரும் பேசுறது சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் வல்லவர், இத்தனைக்கு நாங்க கடங்காரங்க, அவர் எல்லாவற்றையும் தந்தைங்களை ஆசீர்விக்கிறோம், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ற நடைமுறை வாழ்க்கையில இல்லை. அப்ப நான் சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னெடுத்துவான்னு சொன்னா, சனம் எல்லாம் வந்து நிக்குது, அண்டு கண்டு படாமறை நாயகம் அந்த கூட்டத்தில் கூட்டு முடிச்சு முன்னு காக்கல தள்ளி வந்து நிக்க எனக்கு முன்னால நிக்கிறார். எனக்கு கையை மூடல, காலு மூடல, பிரசங்கம் வரல, என்னை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு தடுமாறி கொண்டார். மொழி வைக்கிறார், இடிக்கிறார், படியா பேசினவரை அவருக்கு தெரியாது, வந்து நிக்கிறார், அவரு தான் வேண்டி இருக்கிறார் சொல்லி மனோகிழ ஆண்டவர் அகற்றும். ஆண்டவரே ஆக்களுக்கு முன்னால என்ன இயேசுப்படுறான், எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே திருத்தம் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி, நானே வழி சத்தியம் இப்படி எல்லாம் வாக்கு தத்தையும் சொல்லி கண்ணை திறந்து பார்த்தேன். கத்தருக்கு சோத்திரம், படாமறைநாத காண இல்ல. நான் நினைச்சேன் ஆண்டவர் ஜெபத்தை கட்டார், ஒருவேளை பதுங்கிக்கிறீங்க டக்குன்னு கீழே இறங்கி பொம்பளை பிள்ளை எல்லாம் அவனை நின்று விட்டு விலகி ஒரு தூணு கிட்ட அவர் வெளிச்சம் போஸ்ட் கிட்ட பக்கத்தில் நிக்கிறேன். வந்து கதைச்சா, ஐயா நாளைக்கு வேலைத்தளத்துல வந்து காசெல்லாம் தர்றேன், எனக்கு உடனே நிக்க வேணாம் வந்து மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றது, நான் வரவே இல்லை. எனக்கு பெரிய சந்தோஷம், வீட்டை போய் எங்களை அக்காட்ட கொஞ்சம் காசு வேண்டி பிள்ளைக்கு கோணு வேண்டி கெண்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வர்றார் படாமடினா, அட அம்ரோசு ஐயா வாங்க வாங்க, இன்றைக்கு தாண்டா எனக்கு தெரியும். அவர் சொன்னதை நான் இப்ப சொல்றேன், இன்றைக்கு தாண்டா சார், ஐயோ இன்றைக்கு தான் நான் கல்ல நின்று கண்டுபிடிச்சு தர போல இருக்கேன், இன்றைக்கு தாண்டா தெரியும். என்னன்னு கேட்டேன், அவன் தமிழ்ல, நீ தமிழ்ல, அவன் சிங்களத்துல, சிங்களத்துல தமிழ்ல, என்னன்றா பேசுறீங்க, எங்கட பாதர் பிசப்பும் பேச மாட்டேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், அன்றைக்கு தான் நாளைக்கு நடக்கி நீங்க டபுள் பிறல், உன்ன கத்தர் கத்தர் பாடி பண்ணுவாங்க, அல்லலியான்னு சொல்லுவாங்க, அரே உண்ட காசு எனக்கு வேண்டாம். உன்னிட்ட வட்டி கெடுத்தா எனக்கு சாபம் பானே. அவன் இப்படி அந்நியவன் ஒண்ணுமே தெரியாத விக்கிரக கும்பிடுற அந்த படாமரத்தை எந்த காசு எடுத்த அவனுக்கு சாபம்னு விளங்குது. எங்களுக்கு கத்துற காசை கொடுக்கற சாபம் விளங்குது இல்ல. அப்ப ஒரு சொன்ன அவருக்கு வந்துட்டு எனக்கு மனுஷ பயம், அவருக்கு தேவ பயம், நீங்க கடவுளாக போனா இப்படி சொல்லி மூன்று வாரமாக இல்ல. அடுத்த வாரம் வந்து சொன்ன அம்பரோஷ் இல்ல உன்னிட்ட காசை பண்ணது எனக்கு நித்திர வருது இல்லடா. எப்படி ஜெபங்கள் இனி உண்ட முதலும் போனோம் என்ற மனுஷனோட கச்சன். அப்ப அவங்க எல்லாம் ஊழியம் சேர பெஞ்சுக்கோஸ்காரங்க அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க காசு வாங்க பெரிய கலைச்சல். முதலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் அது மட்டும் உனக்கு சொன்னார், உனக்கு ஏதாவது காசு தேவைண்டா எப்பயும் வந்து கேள், நீ கிடைக்கக்குள்ள தரலாம் என்று சொல்லி ஆசிரிச்சு. ஆமா விதைக்கிறது கொடுக்கிறது என்று சொல்றது என்ன தெரியுமா அர்த்தம்? விதைக்கிறது சொல்லுங்க கொடுக்கிறது என்றா கொஞ்சம் வயத்தர சொல்லுங்க கொடுக்கிறது என்றால் விதைக்கிறது என்றா அர்த்தமா? ஹலோயா. அப்ப நாங்க விதைக்கிற ஒளியோ கொடுக்கிறேன் அல்ல, விதைத்தாய் எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பான். இப்ப சொல்றேன் கத்தர் கேள்வினால கடன் இல்லாம ஒளிய செய்ய கத்தர் கீர்களித்து வருகிறார். ஹலோயா. கடன் இல்லாம வாழ உதவி செய்கிறார். ஒருவேளை கார் வண்டி இருப்பீங்க, ஒருவேளை வீடு வண்டி இருப்பீங்க, கடனா இப்படி எல்லாம் இல்லாம எப்படி வாழ்றதை நீங்க கேட்கலாம். கார் ஒருவேளை ஆண்டவர் வரையில் இங்க எடுத்துக் கொள்ளப்பட்டா கார் எங்கேயாவது மூலம் முடுக்கல போய் நிற்கும். கார் காரனுக்கு லாபம், நீங்க கட்டின காசு லாபம், காரை திருப்பி கொடுப்பிடுவான். ஒருவேளை வீட்டில இருந்து நீங்க ஆண்டோட வரிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டா வீடு அரசாங்கத்துக்கு லாபம், கத்தருக்கு சுதரம். அதே நேரத்தில் அந்த வீடு அவங்க கட்டின காசு அவங்களுக்கு சொந்தவா. அனாவசியமா கடன் எடுக்க கூடாது. அவன் அஞ்சு பவுன்ல போட்டிருந்தா நான் ஏழு பவுன்ல போடணும்னு யோசிக்க கூடாது. அவன் பச்சை கார் எடுத்தா நான் மஞ்சள் கார் எடுக்கணும்னு யோசிக்க கூடாது. எங்கட அளவின்படி தாழ்மையா போனியன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலலூயா. கத்தர் ஆசீர்வாதம் நரவாய் தங்கும். கத்தருக்குள்ள மிக தைரியமாய் நான் கொடுக்கிற சாட்சியம் தெரியுமா? ஒரு நாளாவது ஒரு இயக்கத்துல ஒரு விடுதலை புலிகள் அல்லது வேறு இயக்கத்தை வந்து அம்ரோஸ் நீ வெளிநாட்டு அடிக்கடி போய் வர்ற உன்னோட பணம் இருக்கு காசு இருக்கு வேண்டி வந்து உருவனாவது காசை தாண்ட கேட்கல கண்டா நீ பேங்க்ல போய் பாடுறா பயிருக்கான்னு சொல்லுவேன். என்ன உருவனாவது ஆண்டவர் அனுமதிக்கல ஒரு காசை. நான் விசுவாசிட்ட நிறைய பேர் பறிச்சுதான். ஆனா ஒரு நாளும் அப்படியான காரியத்தை கத்தர் அனுமதிக்கல. ஹலலூயா. ஒரு நாளும் ஒரு சாமானு களவு புகார்படி கத்தர் காத்து கொண்டான். பல்ல இடங்கள்ல வீட்டு பக்கத்துல நகையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனான். எங்களோட சேர்ச்சிக்குள்ள அல்லது எங்களோட வீட்டுக்குள்ள வராது படி கத்தர் தேவதூதன் நினைப்பி பாதுகாத்தார். ஒவ்வொரு பொருளா இருந்தாலும் அது கத்தர் தந்தது. ஹலலுயா. யோகசன் தான் கத்தர் தந்தது. ஹலலுயா. களைபெடுத்து அநியாயம் செய்து அட்டுழியம் செய்ய நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கத்தர் தருகிற காரியத்தை கத்தர் காத்துக்கொள்ளுவார் சொன்ன. ஹலலுயா. அருவறுப்பானது மங்கள் அடிச்ச கொள்ளை அடிச்ச சாமான் அல்ல. பிரியாசப்பட்டு இரு பாடா பாடுபட்டு செபித்து கத்தர்களை தர்றதை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவை அன்பானவர்களே, இது மறைவான சாபம். குடுத்து பாருங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பா. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சபையிலிருந்து நாற்பது விதவைகளை உங்க சபையிலிருந்து போதிக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரன் உட்பட அவனையும் போச்சுங்க. இதுல இவங்க எப்படி ஃபைனல் இருக்கு, பேர்கள் இருக்கு, அட்டவணையில் நிரப்பியிருக்கிறோம். அவருடைய முழு பேர் என்ன, முகவரி என்ன, மற்றது பிறந்த தேதி என்ன, கணவனுடைய பேர் என்ன, கணவன் இறந்தாரா, அவர் எப்படி இறந்தார். இதுல சிலர் எழுதியிருக்கிறாங்க எங்களுடைய கணவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார், சிலர் காணவில்லை, இப்படி காரியங்கள். இதுல நாற்பது பேர் எஸ். ஆக இதுல அவங்க மற்ற ரெண்டு சபைகள் ஏற்கனவே இந்த ரெண்டு சபைகள் உதவி நிதி பெற்றிருந்தாங்க. இந்த சபை போதகர் சபையுடன் சேர்ந்து எழுதப்பட்ட நன்றி கடிதங்கள் ரெண்டு எஸ். இது வந்து அவங்க எடுத்து கையில் பேசி தர்ற முத்திரையில கையில் பேசி தர்ற ஒவ்வொரு மாசம் மாசம் முத்திரையில காசு கேட்டு செலவு செய்யப்படுகிறதா உங்களோட பணங்கள் முறையாய் போகிறதான தெரியும். அதனால இதுல எல்லாம் முத்திரையில கையெழுத்து வச்சு அவங்க எல்லாம் கையெழுத்து தந்த பத்திரங்கள். சரி, இது இப்படி இருக்கத்தக்கதாக நான் கனடாவில் நிற்கிற நேரத்தில் சுடுரலி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, அது என்ன கவர்ந்தது எடுத்து வச்சிருக்கேன். எஸ், அவை பெற்றுக்கொண்டதுக்கான திருச்சபையில் அந்த சபை ஊழியக்காரனும் அவங்களுமா சேர்ந்து ரெண்டு பேர் கையெழுத்த ரிசிட்டுகள் இதுல இருக்கு. இதுல ஒரு வருஷம் காரியத்தை வாசிக்கிறேன். கிடைக்க ஈழத்தில் 100,000 விதவைகள் போர் நடந்த இடத்தை பார்வையிட்டு திரும்பினார். அவரது பேர் வந்து திரு பிரிட்டோ. அவர் என்ன கண்டா மனித உரிமை சங்கத்தில் வக்கீலாக ப்ரொஃபக்டராக சேவாற்றுகிற ஒரு மனித உரிமை சங்கத்தில் ஒரு வெள்ளக்காரர். அவர் இதில் கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் 100,000 பேருக்கு அதிகமானாக்கள் இருக்கிறாங்க. இந்த துண்டை நான் வாசிச்ச பொழுது எனக்கு நேர பார்த்த கதையில் ரொம்ப வேதனையா இருந்தது. இது என்ன இருக்கு தெரியுமா, அநேக விதவைகள் பால உணவுகளிலும் விபச்சாரங்களிலும் ஈடுபட்டு போகிறார்கள். என்னடா கணவன் இல்லாதபடினால அநேக சில கிராமங்களில் வாலிபர்கள் ஆண்கள் ரொம்ப குறைவுனா யுத்தத்தினால் இறந்திருக்கிறான். ஆகவே இலங்கை அரசாங்கம் 89,000 பேர் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறான். ஆனா அவர் கணக்குப்படி பார்த்து சொன்னார், அதுக்கு விட 100,000 அதிகமான பேர்களை நான் நேர விசாரித்திருக்கிறேன். சில விதவைகளுடைய கண்ணீர் கதை. ஒவ்வொரு விதவைகளுக்கும் சராசரி ஆக குறைஞ்சது 3 பிள்ளைகள் இருக்கிறான். இப்பேற்பட்ட விதவைகள் எங்களுடைய இலங்கை நாட்டில் நிறைய பேர் இருக்கிறான். ஆகவே நான் ஒரு காரியம் சொல்றேன், எங்களை ஒரு கலசம் ஒரு தண்ணி ஒரு மனுஷனுக்கு கொடுத்தால் இப்ப இந்த நியாயப்பிரமத்தால் வருகிற சாபங்கள் இருந்து நாங்கள் மீட்டுக் கொள்றதுக்கு ஒரு வழி. ஒரு கலசம் ஒரு கத்துற மனுஷனுக்கு தண்ணி கொடுத்தால் பரலோகத்தில் பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிச்சு கொண்டு வானத்தை பிச்சு கொண்டு போவதே அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம். கட்டாயம் பலன் உண்டு என்ற உண்டுதான். பரலோக வங்கியை நீங்க நிரப்புகிறீர்கள். ஒரு கட்டத்தில் இயேசு இடத்துல வந்து ஆண்டவரே நான் சிறு வயது முதல் எல்லாமே நான் கைக்கொள்ளுகிறேனே, இனி வீர என்ன குறை இருக்குன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் இருக்கிறத பித்தி நீ தரித்திருக்கணும், பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டு. ஹல்லேலூயா. பரலோக வங்கி நிரப்பப்பட வேண்டுமானால் இந்த செய்தி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இங்க எங்களை வங்கியில கணக்கு பணங்கள் இருக்கலாம், எஸ், ஆனா பரலோக வங்கியை நிரப்பப்பட வேண்டுமானால் நாங்கள் செய்யற தான தர்மங்கள் தாயா எங்களோடு வரும். நான் இதே உங்கள்ட்ட தைரியமா சொல்றேன், உங்க சபை நீண்ட காலமா பாஸ்டர் முன்பிருந்த சபையில இருந்து நீண்ட காலமா நம்ம இலங்கைக்கு அதிகமாய் உதவி செய்து அநேக ஏழை விதவைகளை தொடுத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று உண்மைகள் இலங்கை சரித்திரம் மறக்க முடியாது. இன்றைக்கு இவங்கள் செய்த சேவைகளை பார்த்து இந்த காரியத்தை பார்த்து அநேக திருச்சபைகள் கனடாவிலும் ஏனைய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இன்னும் ஐரோப்பா நாடுகளிலும் பார்த்து அந்த நல்ல திட்டத்தை அனைவர் பின்பற்றதை நான் பார்க்கிறேன். ஆனா தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்க செய்யறபடினால கத்துறவங்களை நேரமாக ஆசிரியப்பார். ஏதாவது ஒரு கணக்குல போல இருந்தா இந்த பிறர் வந்து போன் அடி சொல்வர் பாஷையில் எனக்கு சரியான சந்தோஷம் என கேட்கவும் என்னன்னு நம்ம அறிஞ்சு கொள்ளவன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொன்னேன்னா, நான் கணக்கு ஒப்புவிப்பதில் நல்லவன் என்று காட்டல, நீங்க கொடுக்கிற காரியங்கள் சரியான இடத்துல விதைக்கிறீர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். எனக்கு விருப்பம் கூடுமான வரையில் 1,000 விதவைகளுக்காக இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் விதவை. சின்ன பிள்ளைகள் வளர்க்கறது இப்ப ரொம்ப கஷ்டம். 13 சிறுவர்களை வளர்த்தோம், ஆனா சிலர் எங்களை சேர்ச்சில் இருந்து வளர்க்கிறோம், சிலரை வேதாம கடல் அனுப்புறோம், சிலர் சேர்ச்சில் இருந்து வளர்க்கிறோம் பிள்ளைகளை. ஆனா நடக்கிற என்னன்னு கேட்டால் சின்ன பிள்ளைகள் இப்ப வளர்க்கலாம். வெளிநாடுகளில் எங்களோட பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க நீங்க காட்டுறீங்கன்னு சொல்லி அதை இலங்கை அரசாங்கம் தடை செய்து அதை அரசாங்கமயமாக்குறார்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நாங்க செய்யற தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு கவிஞர் கண்ணதாசன், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை அம்பகுண்ட மாதிரி கையை விட்டார். கடைசி வர எங்களோட வர்றது என்ன தெரியுமா, எஸ் எங்களுடைய ஜெபங்களும். குறுநிலை சொன்னது போல ஜெபங்களும் தான தர்மங்களும் வரும், பரலோகத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க பரமர பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விதைக்கிற வித கத்தர்களை நிறமாக ஆசீர்வதிப்பான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே நியாய பிரமாணங்களை மீறுகிறதுனால எங்களுக்கு சாபங்கள் வருகிறது என்று சொன்னேன். எஸ் அப்ப ஞாயிற்றுக்கிழமை அதோட இது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வைக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வாசிங்க. எண்ணத்தினாலெனில்
அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீப்பு வரும்படி போஜன பானம்
பண்ணுகிறான்.
இதன் நிமித்தம் உங்களில் அநேகர்
உங்களில் அநேகர் பலவீனரும்
வியாதி உள்ளவர்களும்
இருக்கிறீர்கள்.
அநேகர் நித்திரையும்
அடைந்திருக்கிறார். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறான். இது என்ன சாபம் தெரியுமா? ராபோஜனத்தை சும்மா சாதாரணமா ஒரு பான் துண்டு தர்றாண்டா, ஒரு ஏதாவது ரொட்டி தர்றாண்டா கூட, ஆக இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியால அந்த பந்தியிலேயாவது கூடுமான வரையில பரிசுத்த பந்தியாக நீங்க அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தோடு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறான். நீ அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவாயானால், உன்னை நிதானிக்காமல் நீ போஜனம் பண்ணுவாயானால், சிலர் பழையினரும் சிலர் வியாதியுள்ளவர்களும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறான் வீதம் சொல்லுகிறது. இப்ப நியாயப்பிரமாணத்தை மூன்றுல கணக்காரியம் இருந்தாலும் மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ராபோஜனத்தை நம்ம கண்டிப்பா பரிசுத்த உள்ளத்தோடு தேவனுடைய சரீரத்தை நாம பரிசுத்தமா அனுஷ்டிக்கிறது நல்லது. ஹலலூயா. ஒருவேளை இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் எனக்கு தெரியாது. இது வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள். ஹலலூயா. இதெல்லாம் மறைவாக இருக்கிறபடினால இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து காட்டுறார். செயலெல்லாம் செய்யிட்டு விபச்சாரம் எல்லாம் சொல்லிட்டு ஊழியக்காரன் அல்லது குடும்பங்களை பத்தி எல்லாம் சொல்லி பேசி போட்டு இங்க வந்து பரிசுத்த பந்திலே பங்கெடுறது சாபம். நீ படுக்காம போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, அனனியா சப்ரியா அவங்க காணிக்க கொடுக்கணும் மட்டும் கட்டாயம் இல்ல. அவங்க கொடுத்தா கொடுக்காடியாங்க. ஆனா பீதிருக்கும் போதான் சொல்றான், நீங்க பரிசுத்தாவிய இடத்துல போய் சொன்னது என்ன? சபையை ஏமாத்தி ஊழியக்காரன் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவன் சொல்றான், அனனியாவே நீ பாதியில ஒரு பங்கு ஒழித்து வைத்து விட்டு நீ இங்க வர்றியா என்று சொன்னா விழுந்து சேர்த்துட்ட மனுஷியும் வந்து ரெண்டு பேர் ஒருமனப்பட்டது என்ன? அவளும் விழுந்து சேர்த்தான். என்னடா இரக்கம் இல்லாத பாஸ்டர் அப்படி தேவ கட்டலதான் அதை மீறினா பாம்பண்ட பிரான்சில் இருக்க கூறு மாறி ஆண்டவர் சொல்ற உன்னிட்ட என்ன கேட்டத கசாபா கொண்டு வந்து கேட்டத. ஆனா நீ கொன்ற கூட சரியா கூடு ஆண்டவர்களை சரிய கூட வஞ்சித்து வைத்தால் அதை கத்தர் எது அவனுக்கு அந்த நேரத்தில் பயங்கர கோபம் வந்திருக்கு. பரிசுத்தாவில் அதனால அன்பானவர்களே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ராபு ஜனத்தை பயத்தோட நடுக்கத்தோடு இடைக்குத்தான் கத்திரங்களை ஆசிரியப்பார். இப்ப சொல்றேன் கேளுங்க, ராபோஷனத்தை பயத்தோட நடுக்கத்தோட தான் பலவீனம் இல்லாம போகும். வியாதிகள் வராது கத்தருக்கு சுதந்திரம். அது மட்டும் அல்ல, கத்தர் உங்களை ஆரோக்கியமாய் வைத்து தீர்க்க ஆயுச தருவான். மத்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஒரு சத்தத்தை காண இல்ல இல்லையா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவை அன்பானவனே நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, சாபங்களை எங்களை அணுகக்கூடாது. வாதி உன் கூடாரத்தை அணுகாது. வாதிண்டா சாப வியாதி பல்லாப்புனக்கு நேரிடாது. சொல்லுங்க ஆமே. வாதியும் கூடாரத்தை அணுகாதி மகனே, நேரிடாது நேரிடாது மகனே. ஹலலோயா. அதே சிலர் மனுஷர் எங்களை சபிக்கிறதுனால எங்களுக்கு பல தடைகள் எங்களுக்கு வர, நாங்க பாதுகாப்பு இல்லாட்டி. ஏனண்டா இலிசா அவங்களுக்கு தெரியும், வெளியான ஊழியக்காரன். அவன் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையான்னு சில பிள்ளைகள் பரிகாசம் பண்ணாங்களா? பார்த்த ஒன்று ராஜா புத்தகத்தில் பாத்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு டக்குனு கோபம் வந்து சபிச்சான். நடந்தது தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு ஏசி போயிடாங்க. மொட்டத்தில் அவமானப்படுத்தினது. ஆனா உரிய நேரத்தில் ரெண்டு கரடி வந்து 40 பிள்ளைகளை தீரிட்டு போட்டதுன்னு வேதம் சொல்லுகிறேன். அதெல்லாம் என்ன சொல்ல வேண்டாம், கூடுமான ஆசீர்வாதமான வசனங்களை பேசுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வசனம், நல்ல ஆசீர்வாதமா பேசி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்ப பார்த்தாலும் மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசாதபடி கத்தர் தடுத்து நிறுத்துவாராக. ஆமென். நாம ஆண்டவர் சுத்தப்படுத்துவாராக. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு பலவிதமான சாபங்கள் எங்களை வந்து தாக்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த சாபங்களை உடைப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனுஷர் மூலமா வருகிறது, அது மட்டுமல்ல நியாய பிரமாணங்களை மீறதுனால மறுகிறது. இப்படி நாங்கள் பல காரியங்களை கண்டோம். கடைசியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எஸ், நன்றி பிதாவே. எஸ். மத்தேயு எஸ் ஒரு நல்ல வசனம் வாசிப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 25 வசனம். மத்தேயு 27:25.
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள்.
பாருங்க, பிலாத்து இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிற நேரத்தில் பிலாத்து சொல்றான், இந்த நீதிமான் மேல நான் ஒரு குற்றத்தை பாக்கிறேன்ப்பா, இவரை நாங்க விட்டுருவோம் பலமுறை முயற்சி எடுக்கிறான், இது சாபம் இது பாவம் என்று சொல்ற நேரத்தில் ஜனக்கூட்டம் சொல்றது இந்த பாவமான சாபமான எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இது வரட்டும் என்று சொல்லி தங்க வாயால் அறிக்கை பண்ணுகிறார்கள். இது எதை காட்டுகிறால், தங்களுக்கு தாங்களே தங்களோட வாயினால அறிக்கை பண்ணுகிறதால வருகிற சாபங்கள். தேவனிடத்தில் வரேன் சொன்னேன், நியாயப்பிரமாணங்கள் சொன்னேன், மனுஷர் மூலமா வருகிறது. இப்ப நாங்க பாக்குறோம் எங்களுக்கு நாங்களே என்னடா இது, இருக்கிறபடி சாகரில் கணக்கு வேறு படி அலட்டி கொள்வான், என்னடா இது என்ன இதே புள்ளிய பெற்றதை விட இவனோட வாழ்றதை விட இவனோட இருக்கிறவட இப்படி சளிப்படைந்து சொல்லுகிற சாம்ப மாத்துகளை பிசாசு வைத்திருப்பான். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்காக கிடவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுமசித்தான நாக்கம், நீ என்ன நினைக்கிறியா, நீ சொல்றபடி உனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அபிவிசுவாசமான வார்த்தைகள் வர்றதுனால எங்களுக்கு நாங்களே சாம காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹலலூயா. ஆகவே அன்பானவர்களே, நீங்க ஆசீர்வதிங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க, நல்ல காரியங்களை சொல்லுங்க, கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹலலூயா. ஆண்டவரே, இந்த அம்மாவை நல்லா ஆசீர்வதியும். இந்த வயசான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அம்மாவுக்கு மேல பாரம்பரிய கட்டுகள் சாபங்கள் நீங்கி இந்த தாயார் சுகமடைவாளா. ஆண்டவரே, கர்த்தாவை நம்முடைய வருகை மற்றும் ஆண்டவரே கர்த்தாவை படுக்கை விலை கட்டாதபடி இயேசுவின் நாமத்தில் சரத்தில் நல்ல பலனையும் சுகத்தையும் கட்டளடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமா. சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம்.